శ్రీమద్వేంకటనాచార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభం నాదయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యో స్మరణమాత్రేన జ్ఞానముత్పద్యతే స్వయం సయేవ సర్వసంపత్తి తస్మా సంపూజయే గురువు. మనుష్యాలకు జ్ఞానం అవశ్యమా இருக்கு. జ్ఞానం చదువు యథార్థ உள்ளபடி உணர்வது அது இப்படித்தான் இருக்கும்னு ஏற்றுக்கொள்வது இதுதான் ஞானம். பல சந்தர்ப்பங்கள்ல வாழ்க்கையில பார்த்தோம்னா இந்த மனசு இந்திரியங்களும் தனக்கு இது சுகம் தரக்கூடியது அப்படின்னு நம்பினா மட்டும்தான் அந்த விஷயங்களை ஏற்றுக்கிறோம். அது தனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அது சுகம் அப்படின்னு அது ஏற்றுக்கிறோம். அப்படி இல்லாமல் சமத்துவம் யோகம் உச்சத்தை பகவான் கீதை அருச்சியின்படியா சமபாவத்துல இருந்திருந்து உலகத்துடைய யதார்த்தத்தையும் நடக்கக்கூடிய விஷயங்களையும் அப்படியே ஒரு சாட்சியா ஏற்றுக்கொள்வதுதான் ஞானம். அதுகம் அசுகம் சமம்னு கபிலர் அம்மாவுக்கு சொல்ற மாதிரி நீதம் எதா மன சுத்தந்தம் காம குரோதாதிகள்னால உண்டானால இந்த மனசுக்குள்ள இருக்கும்படியான கிளேசங்கள் அழிஞ்சு போய் துக்கமும் இல்லாமல் சுகமும் இல்லாமல் சமன்வயப்பட்டு கிடக்கிறதே அதுதான் வசத்தின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு ஞானம் அவசியமா இருக்கு. அந்த ஞானம் ஸ்மரிச்சாலே கிடைச்சிடலாம். யார் ஸ்மரிச்சா அப்படின்னா குருவை ஸ்மரிச்சா கிடைக்கலாம். எஸ்ய ஸ்மரணமாத்திரேன ஞானம் உற்பத்தியதே ஸ்வயம். யார் ஸ்மரிச்சா ஞானமானது தானாகவே உற்பத்தி ஆகிறதோ சரையேவ சர்வ சம்பத்தி அவர்தான் நம்முடைய ஐஸ்வர்யம், அவர்தான் நம்முடைய பலம், அவர்தான் நம்முடைய கீர்த்தி, அவருடன் நம்முடைய ஜென்மாவுடைய சத்தியவா. தஸ்மாக சம்பூஜையே குரு, அதனால அந்த குருவை வந்தனம் செய்வோம்னு சொல்லி பார்வதி தேவிக்கு ரொம்ப விசேஷமா சிவபெருமான் சொல்றார். அந்த குருவோடு இருக்கும்படியான நிமிஷங்கள் இந்த ஆத்மா ஒவ்வொருபடியா மேல ஏறுறது. பந்துக்களோடையும் சரீரத்து மேல ஆசையுடையவர்களையும் இருக்க இருக்க இந்த ஆத்மாவானது ஒவ்வொருபடியா கீழே இறங்குறது. ஆசிரியப்பட்டு ஆசிரியப்பட்டு பாசி மூடி கிடக்கிற குளத்துல விழற மாதிரி திரும்ப திரும்ப புதை சேர்ந்தவை மாற்றிக்கிறது இந்த ஆத்மா. ஆனா சதாச்சாரிய புருஷாவோட இருக்கும், பாகவதாலோட இருக்கும் அப்படின்னா முதல்ல இந்த பாசி படிஞ்சு கிடக்கும்படியான குளத்து மேல இருக்கிற ஆசை திட்டங்கள். ஏன்னா அந்த குளம் பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கு, பச்சை பச்சை ஜோரா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன இருக்கு, இதனால உட்காந்துக்கலாம் போல இருக்கு, இதை பார்த்துட்டே இருந்தா என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அந்த பாசினா நமக்கு ஒரு விதமான பிரயோஜனமும் இல்லை, அது உள்ள இழுத்துட்டு போறதுனால இன்னும் துக்கம் தான் விருத்தியாக. பாகவதாரோட இருக்கிற சமயத்திலே இது மேல ஒரு அபிமானம் இருக்கணும், இந்த அபிமானம் முதல்ல விட்டு போக. எப்படி தூக்கத்துல அபிமானம் முதல்ல விட்டு போகிறதோ அந்த மாதிரி பாகவதாரோட ஒரு சங்காரம், ஒரு சங்கம், ஒரு கோஷ்டி இந்த அபிமானத்தை நாசம் பண்றதா. ஸ்வய அபிமானத்தை முதல்ல விட வைக்க. ஸ்வய அபிமானம் போயிருக்கனாலே, நான் எனதுன்ற இந்த எண்ணம் போயிருக்கனாலே, இது அஸ்திவாரமாயிருந்து மக்கள்லாம் இருக்கேன் எவ்வளவோ என்னுடைய அது விமகாரம் அதெல்லாம் தானாவே உடஞ்சு வரும். அஸ்திவாரம் ஆகும் ரெண்டு பேருக்குற மேல இருக்க கட்டடம் கலகலத்து வரும். நம்ம கட்டடத்தை மட்டும் எடுக்கணும் எடுக்கணும் பயத்தை மட்டும் அஸ்திவாரம் அப்படியே தானே இருக்கு. அஸ்திவாரமே இல்லாம வேறும் நேரடி மண்ணுமாக வேண்டும். ஒரு உள்ளச்செடி இருக்குன்னா அதை வைக்கிறத காட்டும் பிடுங்கி போடுறதுதான் உத்தரம். அந்த மாதிரி இந்த பாகவதாரோட இருக்கும் பொழுது இந்த மனசானது அபிமானத்தை விடறதா ஒண்ணும் தெரியாது அசட்டன்னு ஒத்துருந்துடும். அதனால அந்த ஆச்சாரியம் கூட இருக்கும்படியான நிமிஷங்கள் நம்முடைய ஆத்மாவுக்கு சுகம் தரும். இல்லைன்னா மிருகஜாதி மாதிரி தானே வாழும். ஒன்னும் பெரிய முன்னேற்றம் இல்லை சொல்லலாம். நான் கடமையை பண்றேன், இந்த கடமையை பண்றேன்னு சொல்றோம். ஆனா மிருகஜாதியும் பக்ஷி ஜாதியும் அந்த கர்மாக்களை பண்ணிட்டு தான் இருக்கு. மனுஷ ஜாதி செய்ய வேண்டியதான ஒரு கர்மா பகவத் பக்தி. அதை பிரகடனப்படுத்துறதுக்காகத்தான் இந்த லோகத்துல ஆச்சாரிய புருஷர்கள் மனுஷரூபத்துல உலாவடுகின்றார்கள் அப்படின்னு எல்லா பெரியவாளையும் ஒத்துக்கிறார். அப்படி ஒரு கதாச்சாரியர் சுவாமி ராமானுஜர். மகாத்மாக்கள் எல்லாம் பார்த்தோம்னா பல இடங்களுக்கு க்ஷேத்ராடனம் போகிறது வழக்கம். க்ஷேத்ராடனம் போய் அங்க இருக்கும்படியான ஜனங்களுக்கு நல்லது பண்றது. நல்லது பண்றதுன்னா மானசீகமா அந்த பகவானத்துல பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஜனங்களுக்கு நல்லது நடக்காது. பகவானுடைய சாமித்யத்தை அவ உணர்ந்து அனுபவிக்கின்றார்கள். அந்த மாதிரி க்ஷேத்ராடனம் போற அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல திவ்ய தேசங்களுக்கெல்லாம் யாத்திரை போற திவ்யம் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு தெய்வத்தன்மை பொருந்தியது அப்படின்னு அர்த்தம். ஆனா நீங்க எல்லாருமே எழுதுறதாலும் திவ்யமா இருக்கும்சோம். எல்லாமே பார்த்தோம்னா எடுக்கிறதாலும் திவ்யமா இருக்கும்சோம். தெய்வத்துடைய சாமித்யத்தை உணர்வதுதான் திவ்யம், திவ்ய பிரபங்கம், திவ்ய தேசம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஆச்சரியமா திவ்ய தேசங்களுக்கெல்லாம் சுவாமி ராமானுஜர் க்ஷேத்ராடனம் போறார். அப்படி போயிட்டிருக்க சமயத்துல திருக்கோளூர் திவ்ய தேசம் போறார். ரொம்ப விசேஷமான ஒரு திவ்ய தேசம். அந்த திருக்கோளூர்ல எம்பெருமான் பேரு வைத்த மாணிகி பெருமாள். நிக்ஷேபம் கண்ணது வைத்த மாணிகி நிஜமாவே வைத்த மாளிகை பெரிய நிதி இருந்துட்டுதான் இருக்கு. பத்மநாபம் வைத்த மாளிகை தானே. ஆனா எத்தனை பேர் எவ்வளவு அனுபவிக்கிறோன்றது அவ வகையில தானே இருக்கு. அந்த பெருமாள் தாமரவணி ஆத்தங்கள ஜோர விஸ்ராந்தியா மறக்கால தலைக்கு வச்சுட்டு படுத்துருக்காள். ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்ட பெருமாள் தான் ஆனாலும் மறக்கால தலைக்கு வச்சுட்டு படுத்துருக்காள். ஏன்னா பார்வதி தேவியுடைய சாபத்தினால குபேரன் தன்னுடைய நவநிதியங்களை இழந்துட்டான். ஒரு சந்தர்ப்பத்துல குபேரன் கைலாயம் செல்கின்றான். கைலாயம் போன சமயத்துல பார்வதி தேவியுடைய அழக ஒரு ஓரக்கல்லுல பார்த்துட்டான். இது பார்வதி தேவி புரிஞ்சுட்டா உடனே என்னை இந்த மாதிரி துஷ்டமான ஒரு கூரமான ஒரு காதலி பார்த்த காரணத்தினால உன்னுடைய நவநிதியமும் போய் சரீர அழகும் அழிஞ்சு போய் தரித்திரனா போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாள். அதன் பிறகு குபேரன் தன்னுடைய தவறை உணர்ந்துட்டான். உடனே நவநிதியங்கள்லாம் யாரிடத்துல போய் இருக்கிறதுன்னு யோகம் அளித்தான். உடனே பெருமாள் இடத்துல வந்து அடைக்கலம் புகுந்துறாங்க. நீங்க தான் காப்பாற்றணும், வேற யாரும் கதி இல்லை. எங்களை வச்சு கொள்ளும்படியான ஒரு பலம் லோகத்துல யாருக்கும் இல்லைன்னு சொல்லி எம்பெருமானும் சரின்னு சொல்லி இந்த நவநிதியங்களுக்கு ஆச்சரியமா ஒரு பாதுகாப்பு கொடுத்து தன்னிடத்துல வச்சுட்டு இருந்தானா. அந்த சமயத்துல குபேர பாதுகேவிடத்துல சாப விமோச்சனம் கேட்க அவ சொல்லிட்டா தாமிரபரணி அத்தங்கரையில திருக்கோளூர் திவ்ய தேசத்துல எம்பெருமான் பள்ளி கொண்ட பெருமாள் அந்த நவநீதியை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கார். அவருடைய திருவடிகள்ல போய் விழுந்து நீ பிரார்த்திச்சுன்னா அவருடைய கிருப்பையில அவருக்கு எல்லாம் சரியா போகும்னு சொன்ன குபேரன் வந்து தாமரபரணி நதியில தீர்த்தமாடி ஆச்சரியமா பகவானத்துல பிரார்த்தனை பண்ண பகவான் எல்லாத்தையும் கொடுக்காம மரக்கால அளந்து கொடுத்தார். அந்த குபேரனுக்கு நவநீதியங்கள் எல்லாத்தையும் கொடுக்க மரக்கால அளந்து கொடுத்து அதையே தலைக்கு வச்சுட்டு படுத்துருக்காங்க. அப்படி ஒரு பெருமாள் வைத்தமான பெருமாள் அந்த திகே தேசத்துலதான் மதுரை கவி ஆழ்வார் அவதாரம் பண்ண உத்தமமான ஆச்சாரிய பக்த ஆழ்வார்கள் மொத்தமே 12 பேர். அதுல மொத்த அத்தனை பேருமே பகவத் பக்தர்கள். மதுரகவியாழ்வார் மட்டும் ஆச்சாரிய பக்தன். அவருக்கு தெய்வமே வேண்டாம். கண்ணினுள் திருத்தாம்பினால் கட்டுண்ணப்பண்ணிய பெருமாயன் என்னப்பனை நன்றி தென்குருகு நம்பி என்னக்கா அமு அன்னிக்கும் அமுதூரும் என்னாருக்கேன்னு சொல்லி எனக்கு கிருஷ்ணன்லாம் வேண்டாம் ராமனும் வேண்டாம் எனக்கு நம்மாழ்வார் போதும். ஒரு நாள் கிருஷ்ணனை பார்த்தேன் எப்பான்னு கேட்டா நம்மாழ்வார் உகந்த வஸ்துவாச்சே ஓ எங்க ஆச்சாரிய ரொம்ப அனுபவிச்சு என்னன்னா பார்க்கலாமேன்றதுக்காக கிருஷ்ணனை பார்ப்பேன். ஒழிய கிருஷ்ணனுக்காக கிருஷ்ணனை பார்க்க மாட்டான். அவ்வளவு தூரம் ஒரு ஆச்சாரிய பக்தி நம் மதுரகவி ஆழ்வாருக்கு. இந்த யதிராஜ சுவாமி ராமானுஜர் அந்த திவ்ய தேசத்துக்குள்ள நிறைய போறார். உத்தமமான அந்த ஆசை பகவத் பக்தனை பார்க்க போறோம் பக்தாவை பார்க்க போறோம் பகவானை பார்க்க போறோம்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த சீக்கிரம் ஓடி ஓடி போய் பார்க்கணும். அது சுவாமி ராமானுஜருக்கு நல்லா வயசா எடுத்து அப்பொழுது கூட ஓடுறா எல்லாரும் கேட்கறா கோவில் ரொம்ப நேரம் திறந்துருக்கும் அவசரமா ஓட வேண்டிய அவசியம் இல்லையே தேவரி இத்தனை அவசரமா ஏன் ஓடி ஓடி போகணும் அப்படின்னாரா. எதிராக சொன்னா கோவில் திறந்திருக்கும்பா வைத்தமானிக்கு பெருமாளும் இருப்பா கோவிலுக்கு போற வரைக்கும் நான் இருப்பேனான்னு தெரியாது. அது தெரியாது பெருமாள் இருப்பா பார்த்தோம் தான் எங்க போறா கோவிலுக்குள்ள நினைச்சிட்டோம் அதன் பிறகு எப்படியாவது கொஞ்ச நேரம் பரமாசி வந்துட்டாங்க தூரம் ஒரு காட்சி கொடுத்துருவோன்னு வாசல வாசல இறங்கிட்டோம் அப்படின்னா கடல் எல்லாம் மூடிட்டாச்சு கேட்டல் எல்லாம் மூடிட்டாச்சு வெள்ள இறங்கிட்டோம் யாராவது அதெல்லாம் அப்புறமா வாப்பா வெள்ள இறங்கிட்டேன் எல்லா கடலும் தரமிட்டு போடுறது கஷ்டம் நீ போயிட்டு அப்புறம் வரணும் சொல்லிடும் யாரும் ரொம்ப நினைக்கிற வந்து ரொம்ப அவசரமான காரியம் வந்தா ஒரு 5 நிமிஷம் இருக்கு சாமி கொடுத்துருக்கோம் உட்காந்து சொல்ல முடிய கடவுள் திறந்துட்டு உள்ள வரமாட்டோம். ரொம்ப எங்கேயா அத்தி பூஜை மாதிரி மட்டும்தான் அது பகவானத்தை நம்ம கூட விசேஷமான ஒரு பக்திகள் எல்லாம் சம்சாரிகள் கூட்டம் தான். அதனால இந்த கோவிலுக்கு அனுப்பிச்சுட்டோம் அதான் வந்துட்டா சரி பரவாயில்ல இப்பதான் கூட்டிட்டு இறங்கலாம்னு நினைச்சேன் வந்துட்டா சரி உட்காரு 5 நிமிஷம் உட்காந்து போயிட்டு போனோம் இல்லையா அந்த மாதிரி அந்த எம்பெருமானிடத்துல உள்ள அவனுடைய கோட்டைக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னா அப்புறம் ஒண்ணும் கவலை இல்லைன்னுபடியா எம்பெருமானார் ஓடினாரா கேட்கறவா அத்தனை பேரும் அச்சரிச்சு போயிட்டாரு. என்ன இவருக்கு ஆயுத தெரிஞ்சுன்னு நம்மாரு அவருக்கும் தெரியும் இருந்தாலும் கூட என்னத்துக்கான சீமா ஓடலாம் எம்பெருமான பார்ப்பதற்கு ஓடலாமேன்னு சொல்லி ஓடுறார். அத்தனை வேகமா அந்த திவ்ய தேசத்துக்குள்ள ஓடி ஓடி எதிராது கண்கள்ல ஆனந்த பாஷம் வழிய மதுரை வழியாழ்வார் ஸ்மரிச்சுண்டு வைத்தமாரியை ஸ்மரிச்சுண்டு சுவாமி அம்மாழ்வாரியை ஸ்மரிச்சுண்டு. ஏன்னா சுவாமி அம்மாழ்வார் அவதாரம் பண்ணதென்னோ ஆழ்வார் மகரி மதுரை கவியாழ்வாருடைய இந்த திருக்கோளூரும் திருக்குறுகூர்னு சொல்லும்படியான ஆழ்வார் மகரையும் நடந்து போற தூரம் தான் ஒரு 1-2 கிலோமீட்டர் இன்னைக்குமே. அந்த ஆழ்வார் நகரில் இருக்கு நம்ம ஆழ்வார் ஒரு தாயா இருந்து பாசனம் பாடும் பொழுது உண்ணும் சோறு பருகிறீர் தின்னும் வெற்றில எல்லாம் கண்ணன் என்று மயங்கி தின்னம் என் இடமா புகுமூர் திருக்கோளூர்ன்னு இந்த எம்பெருமான் கிருஷ்ணன் எங்க இருக்கா தேடி தேடி திருக்கோளூருக்குள்ள இந்த பராமுக நாயகின்னு சொல்லும்படியான ஆழ்வார் நம்மாழ்வார் நுழைஞ்ச ஒரு தேசம். அதனால அந்த பாசனம் எல்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு ஆச்சரியமா திவ்ய தேசத்துக்குள்ள நுழையிறார். கோவிலுக்குள்ள திவ்ய தேசத்துக்குள்ள நுழையிறார். நுழையிற சமயத்தை பார்த்தால் மூட்டை முடிச்சோட ஒரு பெண் பிள்ளை கிளம்பா எத்தனை வேகத்துல எதிராக போயிட்டு இருந்தாரோ அத்தனை வேகம் தடைப்பட்டு நின்றுட்டார். அந்த ஒரு பெண் பிள்ளை ரொம்ப சோகத்தோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு திருக்கோளூர் விட்டு கிளம்பா எதிராகருக்கு இது ஒத்துக்க முடியல. பேர்பட்ட திவ்ய தேசம் இதை விட்டுட்டு ஒரு குழந்தை கிளம்பலாளேன்னு மனசு கடந்து அடிச்சுக்கிறதா வைத்தமானி பெருமானையும் விட்டுட்டார் முதல் கடியாளாலையும் விட்டுட்டார். இந்த ஒரு பெண் பிள்ளை தன்னுடையதான பாக்கியத்தை இழந்துட்டு கிளம்பனாடேன்னு ஒரு துக்கம் வந்துடுச்சான் எதிராசருக்கு. உடனே நின்னுட்டா ஏனம்மா எல்லாருக்கும் புகுமூர் உனக்கு புறப்படும் ஊராயிற்றோ அப்படின்ட்டார். ஏன்னா ஆழ்வார்லாம் கூட இங்க வந்து புகுந்து புகுந்து ஆனந்தமா கிருஷ்ணானுபவம் பண்ணணும்னு சொல்ற சமயத்துல இந்த தேசத்தை விட்டு கிளம்புறியே இது நியாயமா அப்படின்னு இவர் சொல்ல உடனே அவள் என்ன பண்ண முடியும் தரித்திரம்னு ஒரு பாரை பார்க்க எதிராக அடுத்த வாரம் இருக்கான் ஒருவர் கூரையை எழுவர் முடித்து காய் கனி கலந்து சாப்பிட்டாவது இந்த ஊர்ல இருக்கிறவங்க விட்டுட்டு இதை கிளம்பலாமான் அதாவது தரித்திரம் இருக்க மேல இருக்க முடியாத அளவுக்கு ஒரே ஒரு ரத்தத்தை வச்சு ஆத்துல ஏழு பேர் இருக்கா, யாராவது ஒருத்தர் வெளியே போனா அந்த ரத்தத்தை உடுத்திட்டு போகணும், திரும்பி அடுத்ததான் போகணும்னா இவ்வளவு அந்த ரத்தத்தை கழிச்சு விடணும், உடனே அதை உடுத்திட்டு போகணும். ஒருவர் கூறிய எழுவர் உடுத்து சாப்பிடறதுக்கு ஒண்ணும் கிடைக்காம என்னமோ காய் கனி கதவி கிடைச்சு, அதாவது இயற்கையா ஏதாவது எதிர்ச்சியா கிடைச்சதுன்னா அதை சாப்பிட்டு சரீரத்துல உயிரிருக்கிற வரைக்கும் இந்த திகேதேசத்தை இருக்கிறத ஒழிய இதை விட்டுட்டு வெள்ள போகலாமாமா ஏமா போறேன்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த பெண் பிள்ளைக்கு கொஞ்சம் துக்கம் வந்துடுத்தான். தாத்தா இப்படி எத்திராதரை பார்த்து கைய கூப்பினா நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சு. அதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியப்பதான் சொல்ல போறோம். எல்லாருக்குமே அந்த பாகவதம் ராமாயணம் மகாபாரதம் விஷ்ணு புராணம் பாகவத சரித்திரம் ஆச்சாரியம் எல்லாத்தையும் சேர்த்து கேட்கணும் ராசம். அப்படி சேர்த்து கேட்கணும்னா அதுக்கு இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ஒண்ணுதான் ஒரே வழி. ஏன்னா இதுல பாகவதம் உண்டு, ராமாயணம் உண்டு, மகாபாரதம் உண்டு, விஷ்ணு புராணம் உண்டு, ஆழ்வார்கள் வைபவம் உண்டு, ஆச்சாரிய வைபவம் உண்டு, ராமானுஜ விஷயம் உண்டு. இதுல இல்லாத விஷயமே எதுவுமே இந்த புராணத்திலேருந்து கலியுகம் வரைக்கும் பிரகல்லாதன்லேருந்து துருவன்லேருந்து அத்தனை வேடி பிடிச்சி எடுத்துடுறா இந்த திருக்கோளூர் பெண்கள். நிஜமாவே வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரொம்ப விசேஷமா சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இது. அந்த திருக்கோளூர் பெண்கள் சுவாமி ராமானுஜரிடத்துல பேசுறா, அதுதான் திருக்கோளூர் பெண்கள் ரகசியம்னு பேர். ரகசியம் நிஜமாவே பாகவதம் ராமாயணத்துல எல்லாம் எதெல்லாம் சாதாரண விஷயம் நம்ம ஒதுக்கி இருக்கோமோ அதுதான் வசதியா இவ பேசுறா. எந்த விஷயங்கள்லாம் ஒரு பெரிய பிராதானியமா நம்ம எடுத்துக்கலையோ அந்த விஷயத்த இந்த பெண்கள்ல எடுத்துட்டு ஆச்சாரிய சிரோன்மணி யதிராஜன் ஸ்வயம் ஆதிதேஷ அவதாரமாகிய ராமானுஜரிடத்துல பேசுறா. விசேஷம் குருவிடத்துல பேசணும், பேசும் பொழுது அவர் கேட்டு உகக்கும்படியாக பத்தகாபத்துக்கான உலக விடத்தல் பேசக்கூடிய விஷயம் ஆத்ம சம்பந்தமா இருக்கணும், பகவத் சம்பந்தமா இருக்கணும். அந்த மாதிரி பேச்சுக்களை தான் ஆசைப்படுறாரு. ஏன்னா சரீரத்துடைய ஸ்திதி மாறிண்டே கிடக்கிறது, ஒரு ஸ்திதியில இருக்க மாறேங்கிறது, எப்ப அழியும் எப்ப என்ன ஸ்திதியில க்ஷீணமாகணும்னு தெரிய மாட்டேங்கிறது. ஏன் க்ஷீணமாகிறது புரிய மாட்டேங்கிறது. சமயத்துல சரீரம் வியாதி வந்துடுத்து க்ஷீணமா இருக்குன்னு மருந்து சாப்பிட இன்னும் க்ஷீணமாகும். வியாதி சரியாது சரீரம் சரியாயிருக்குன்னு பார்த்தோம்னா இந்த மருந்து சாப்பிட வேற ஒரு க்ஷீணம் வந்துடுறது. இந்த க்ஷீணம் போகிறதுக்காக இன்னொரு சாப்பிட அதுல இன்னொரு க்ஷீணம் வந்து கடைசி என்னன்னா ஒன்னும் புரியல. அதாவது அதிர்ஷ்டவசமா சரீரம் தானா நன்னானா உண்டு. அவ்வளவுதான் பிராரப்த நமக்கு கொஞ்சம் பலமா இருந்து புண்ணிய பலம் அதிகமா இருந்தா சரீரம் எவ்வளவு மோசமான ஸ்திதிக்கு போனாலும் டக்குன்னு தெரிந்து வந்து சாரத்தை படு மோசமா இருக்கு பயங்கரமா இருக்குன்னா சரீரம் நல்லா இருந்தாலும் ஜீவன் கிளம்பி போயிடும். ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. அதனால அந்த குருவிடத்துல பேசணும், அவளும் கேட்கறதுக்கு தயாரா இருக்கலாம். எத்தனை வேகமா என் சரீரம் விழுந்துருத்துனா என்ன பண்றதுன்னு இந்த எதிராக சுவாமி ராமானுஜர் வைத்தவாகி பெருமாளை பார்க்க ஓடினாரோ, ஆனாலும் இந்த ஒரு பெண்பிள்ள ஒரு ஜீவன் தட்டுப்பட்டு போகிறது பகவான் விட்டு போகிறதுன்னா தான் பகவானை பார்க்கறத கூட விட்டுடுறான். அந்த ஒரு காரண்யம் ஆச்சாரிய புருஷா இருக்கு. அந்த பகவான இந்த குழந்தை அனுபவிக்கிறவன் இவன் இறந்துட கூடாதுன்னு ஒரு ஆதங்கம் திருக்கோளூராச்சு. இந்த திகேதேசத்தை விட்டு போகலாமா? மதுரகவியாழ்வார் அவதாரம் பண்ண ஒரு திருக்கோள நிஜமாவே. இந்த திகேதேசத்துல நமக்கு ஒரு வாழ்க்கை கடைச்சிருத்துன்னா என்ன ஆனாலும் அதை விட்டு போகவே கூடாது. கலையே போனாலும் சரி, எவ்வளவு பெரிய உலகாரணமான வாழ்க்கைக்கு நஷ்டமே வந்தாலும் சரி, அனந்தபுரத்தை விட்டு கடந்தப்படாது. ஏன்னா மத்ததெல்லாம் ஏதாலும் ஒரு சென்னாவை சம்பாதிச்சுடலாம் பிராரப்தத்தினால, இந்த சம்பாதிக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது. நினைச்சா ஒரு ஓடி போய் பத்மநாபுரம் பார்க்கலாம், பார்க்கவே முடியலன்னா கூட ஏண்டா படுத்துறேன் பார்க்க விடாம இப்படி கஷ்டப்படுத்துறியான்னு புலம்பலாம். யாராவது கேட்டாலும் பத்மநாபம் நல்லா தெரியவே மார்க்கத்திக்க முடியும்னா எந்த பாக்கியத்துக்காக எதை வேணா நஷ்டப்படலாம். நஷ்டப்படலாம்னா விட்டு கொடுக்கலாம்னு அர்த்தம். ஏன்னா நஷ்டம் கிடையாது. பத்மநாபன்ற ஒரு நாபம் கிடைக்கும் பொழுது மத்தையெல்லாம் நஷ்டமாகணுமா? குழந்த அம்மாவுக்காக எதனால விடலாம் தப்பே கிடையாது. எனக்கு அம்மா வேண்டாம் அப்படின்னு விட்டுன்னா அதுக்குன்னா முக்காது. அந்த மாதிரி இந்த எதிராஜருக்கு இந்த பெண்மிள்ள திருக்கோளூரை விடுறது துக்கம் நெஞ்ச அடைக்கிறது தாங்க முடியலையா? உடனே அவன் கேட்டுட்டாரா, உடனே இந்த பெண்மிள்ள பேசுறா, நான் என்ன ரொம்ப சாதாரணப்பட்டவள், நான் ஒரு பக்தையா ஒன்றும் இல்லை. அவள் புலம்பல் எல்லாமே பார்த்தோம்னா நான் பக்தி பண்ணலையேன்னு ஒரு புலம்பல், நல்ல இதிகாச புராணம் எல்லாம் நல்லா தெரிஞ்சு பேசுற, தெரியாமல்லாம் பேசவே இல்லை. அவ்வளவு அழகா அவள் ஒரு 81 வாக்கியம் சொல்ற. ஒவ்வொரு வாக்கியத்தையும் சொல்லிட்டு, நான் என்ன சாதாரண ஒருத்தி, பிரயோஜனமே இல்லாத ஒருத்தி, முயல் புழுக்க, அதாவது முயலுடைய மலம் தான், அதனால ஒரு பிரயோஜனம் யாருக்கும் இல்லை. அந்த முயல் குளிக்க வயல்ல விழுந்தாலும் பிரயோஜனம் இல்லை, வரப்புல விழுந்தாலும் பிரயோஜனம் இல்லை. மாட்டுடைய தாண்டி வயல்ல விழுந்தா பிரயோஜனம் இருக்கு, உரமா இருக்கு. அது வரப்புல விழுந்தா வீணா போகணும்னு சொல்லுவாங்க. ஆனா முயல் குளிக்க யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி நான் முதல் குளிக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, நான் திருக்கோளூர்ல இருக்கிறதுனால ஒரு லாபமும் இல்லை, நான் திருக்கோளூர் விட்டு போகிறதுனால திருக்கோளுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. உங்களை மாதிரி பெரியவா வந்து வைத்தமாரி பெருமாளை மதுரகவி ஆழ்வாரி மங்களாசாசனம் பண்ணி ஆச்சுன்னா நித்திய உற்சவம் நடக்கும், அவ்வளவு அழகா பக்ஷ உற்சவம் நடக்கும், மாச உற்சவம் நடக்கும், அயனோத்சவம் நடக்கும், வருஷோத்சவம் நடக்கும், இதெல்லாம் நடக்குமேனு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா வெற்றிநாதரை பார்த்து தன் கேள்விகள் எல்லாம் சொல்ற, தன் புலம்பல பேசுற. இதுதான் திருக்கோளூர் பெண்கள ரகசியம். கலியுகத்துல ஒரு ஆச்சாரியத்துல ஒரு ஸ்திரீ குழந்தை தைரியமா பேசுற, கொஞ்சம் கூட பயப்படல, கொஞ்சம் கூட வெட்கப்படல. ஏன்னா அவளுக்குள்ள ரொம்ப நாள உள்ளுக்குள்ள ஒரு ஆதங்கம், எத்தனையோ புராண இதிகாசங்கள் எல்லாம் கேட்டிருக்கா, ஆனா தான் அந்த மாதிரி பக்தி பண்ணலையே, பக்தி பண்ணலையே, பக்தி பண்ணலையேன்னு ஒரு வருத்தம் எழுந்திருந்தது. இது அடுத்த வாரம் சொன்னா அவளுக்கு புரியாது. இந்த எதிராக இவளுக்கும் அவருக்கும் முன்னபின சம்மந்தம் இல்லை, ரத்த பந்தம் இல்லை, பழக்கமும் இல்லை. இப்பதான் முதல்ல அவரும் பார்க்கிற, இவரும் பார்க்கிற. ஆனால் பெரிய ஜெகதாச்சாரியன் தெரிஞ்சு போயிட்டதுனால தன்னுடையதான விஷயங்களை எவ்வளவு சொல்லி ஆச்சுன்னா நமக்கு ஒரு வழிகாடுகள் கிடைக்கும், வடிகால் கிடைக்கும்னு சொல்லி எதிராஜனை பார்த்து புலம்புறான். அத்தனை சிரேஷ்டம் இதுல எதிராஜரும் சர்வஜ்ஞ ஞானி, அவர் கூட இருக்கிற சிஷ்யர்களும் விசேஷமானவர்கள். இந்த ஒரு பெண்கள்ல பேசுறது எதிராஜர் நின்று கேட்கிறார், அதுதான் ஆச்சரியம், ரொம்ப விசேஷம். அத்தனை காரியங்களும் ஓரத்துல ஒதுக்கி வச்சுட்டு ஒரு பெண்கள பேசக்கூடிய வாக்கியங்களை எதிராஜர் நின்று கேட்கிறார். வைத்தமாரி பெருமாள் நின்று கேட்டார்னா எத்தனை அழகா பேசியிருப்பான்னு பாத்துக்கோங்க. அவ்வளவு சிரேஷ்டம் இருக்க ஒரு பெரிய பீடிக்க போட உடனே ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இந்த ரகசியம் நிஜமாவே இந்த ஜீவன் எப்படி பாகவதத்தையும் ஸ்ரீமத் ராமாயணத்தையும் பக்த சரித்திரத்தையும் அனுபவிக்கணுன்றதுக்கான ஒரு உபாயம். அவ்வளவு அழகா அந்த குழந்தை சொல்றா, முதல் வாக்கியமே சொல்றா, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே. ஆச்சரியம், பக்தர்களாவே பேசுறா, ஆச்சரியமா. ஸ்ரீமத் பாகவதத்துல பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏற்றம் காண கிடைக்கிறது. இந்த அக்ரூர விஷயம் எல்லாருமே பேசணும், ஆனா அவர் பாட்டுக்கு வரா, அங்கேந்து வரா, கம்சன் சொன்னா அரிசிண்டு போறா, கோபிகள்லாம் குரூர சுவாவம் உடைய அந்த அக்ரூரத்தை விட்டு போய் அக்ரூரன் ஒரு பேர் வச்சிருக்காளேன்னு சொல்றா. இவ்வளவுதான் அக்ரூரை பத்தி ஒரு பிரஸ்தாபம் காண கிடைக்கிறது, அதுக்கு மேல ஒரு பெரிய பிராதானியம் அக்ரூர் கிடையாது. அதன் பிறகு பார்த்தா செவந்தகமணி உபாகயானத்துல இந்த அக்ரூர விஷயம் வரது, அவ்வளவுதானே ஒழிய. மற்றபடி அக்ரூரை பத்தி யாரும் பெரிச்சாலும் ஒண்ணு சிந்தனை பண்றது இல்ல. ஆனா இந்த பெண்கள்ல ரொம்ப ஆச்சரியமா சிந்தனை பண்ணி கேட்கிறா, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே. இந்த அக்ரூர பரமபாகியமா, அசாத்தியமான ஒரு பக்தன், கிருஷ்ண பக்தி. எங்க இருந்தாலும் கிருஷ்ண பக்தி பண்ண முடியும், சந்தேகமே வேண்டாம். எந்த காரணத்தை கொண்டும் கிருஷ்ண பக்தி நஷ்டப்படவே கூடாது. ஏன்னா பக்தி ஜென்மாவுடைய பிரயோஜனம், ஆத்மாவுடைய அஸ்திவாரம், ஆனந்தத்தின் ரகசியம். அது எந்த காரணத்தை கொண்டும் யாருக்காலும் விடக்கூடாது. இந்த அக்ரூர காத்துண்டு கிடக்கிறார ஒவ்வொரு நாளும். இந்த யமுனா ஆத்தங்கரைக்கு அந்த பக்கத்துல பரமாத்மா கிருஷ்ணன் உரையாடின் இருக்கான். பிறந்த 10 நாள்ல இருந்து அவருக்கு நன்னா தெரியும், வசுதேவன் கொண்டு விட்டது வரைக்கும் வலிய ரகசியங்கள் அவருக்கு நன்னாவே தெரியும். இவன் பூதனா வதம் பண்ணது, சகடாசுரன வதம் பண்ணது, அகாசுரன் மகாசுரன் அவளுக்கு மோட்சம் கொடுத்தது, நலகோபுரன் மணிகிரீவனுக்கு நல்ல கதி கொடுத்தது, இத்தனையும் மாத்தி 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 யாரோ எப்படியோ கோபிகள்லாம் வந்து 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 பேச, இத்தனையும் கேட்டு 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 கிருஷ்ண தியானம் பண்ணி ஒவ்வொரு நாளும் வர, கிருஷ்ணா இந்த அதம ஜீவன் இப்படி யமுனா ஆத்தங்கரைக்கு இந்த பக்கத்துல இருக்கேடாப்பா, நீ அந்த பக்கத்துல இருக்க, ஓடி வந்து பார்க்க முடியல, என்னமோ வாய்க்கிற பெரியதான மந்திரி பதவி கொடுத்துட்ட, பெரிய கிருப பண்ணிருக்கேன்னு நினைச்சேன். ஆனா மந்திரி பதவியும் ஒன்ன கொடுத்துட்டு அந்த பக்கத்துல இருக்கிற ஒன்ன வந்து பார்க்க முடியாம பண்ணிட்டேன்னு கதறா. ஆனா அதே சமயத்துல இல்ல, என்னையும் ஒரு நாள் நீ கூப்பிடுவேன், உனக்கு தெரியுமே எனக்கு தயம், நான் யார தூது அனுப்புறது, யாரிடத்துல சொல்லி முடியும், பிரபு நான் கம்சனிடத்துல தானே பண்ணாலும் என் மனசு என்னமோ உன்னிடத்துல தாண்டா இருக்கு கிருஷ்ணா, இந்த ஜீவனுக்கும் கிருப பண்ணு கிருப பண்ணு கிருப பண்ணு. ஒவ்வொரு நாளும் பிருந்தாவனம் இருக்கிற பக்கமா பார்த்து தொழுது தொழுது எழுந்து பராத்திரி படுத்துக்கும் போது கூட பிருந்தாவனத்தை பார்த்து ஒரு கும்பிடு போடுவார். பிருந்தாவனமே நீ கிருப பண்ணு, கோபிகளே நீங்க கிருப பண்ணுங்கோ, யசோதா மாதா நந்த கோபுரே நீங்க கிருப பண்ணுங்கோ, ஏ கோபாலர்களே மாடுகளே கண்ணுக்குட்டிகளே நீங்கெல்லாம் கிருப பண்ணுங்கோன்னு இத்தனை பக்தரால ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு கிருஷ்ண தியானம் பண்ணுவா, கிருஷ்ண தரிசனம் வேணும்னு கதறுவா. சும்மா இல்ல, அப்படி ஒரு நாள் இருந்தா கதறலாம் பரவாயில்ல, ஒரு மாசம் ரெண்டு மாசம்னா கதறலாம் பரவாயில்ல, 11 வருஷம் கதறும். நமக்கெல்லாம் 11 வருஷம் பகவத் காட்சியே கிடைக்கல, பகவான் இல்ல நாஸ்திகனா மாறிடும். 5 கணத்துல ஒரு கணத்துல பகவான் இல்ல, நம்மளை பக்தி பண்ணி என்ன பிரயோஜனம், பகவானை பார்க்க முடியல, என்னமோ இருக்கான் இருக்கான்னு சொல்லணும். 11 வருஷம் தபஸ், பெரிய தபஸ், சாதாரண தபசெல்லாம் கிடையவே கிடையாது. வசுதேவர் தேவைக்கு 6 குழந்தைகளை இழந்தான்னா 8வது குழந்தையா கிருஷ்ணன் வரப்போறான் ஒரு கேரண்டி இருந்தது அவளுக்கு. பரமாத்மா பறக்க போறாங்க அந்த ஒரு கேரண்டியிலேயே காலத்தை ஓட்டிட்டு இருந்தா. இவரு காத்துட்டே கிடக்கிற 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் அது வரைக்கும் என்னடா இந்த கிருஷ்ண விஷயத்த சிரவணம் பண்ற, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் இது மூணும் பண்ணிண்டே இருக்கா. ஏன்னா கோபிகள் வந்து பேசுறா, எங்கேயோ மாத்தி 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 கிருஷ்ண விஷயம் பேசிண்டே இருக்கா. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்னடா கிருஷ்ண விஷயம் கேட்க போறோம்னு எழுதுபாரு. ஒவ்வொரு நாளும் மதுராவ கம்சனுடைய சபையில போகணும், கம்சனுடைய பேசணும், காரியம் எல்லாம் பண்ணாருனா இன்னைக்கு என்ன கிருஷ்ணானுபவம் கிடைக்கும், இன்னைக்கு எந்த கிருஷ்ணலீலைய கேட்போம்னு எழுதுபாரு. யாராவது ஒரு கோபி வரமாட்டாளா, யாராவது ஒரு கோபன் வரமாட்டானா அப்படின்னு சொல்லி இந்த மனசு துடிக்கிற, யாருடைய ஆத்மா துடிக்கிறதோ அந்த ஆத்மாவுக்கு வேண்டியதை கொடுத்தே தெரியணும். அது பகவானுடைய தலையெழுத்து, சத்தியமா சொன்ன தலையெழுத்து. ஆனா அந்த ஆத்மா அப்படி துடிக்கணும், அவன் கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம். குழந்தை பசியில பாலுக்காக அழருது அப்படின்னா அம்மாவுடைய தலையெழுத்து பால் கொடுத்து அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நம்முடைய தாபம் தான் பகவானை பிடிச்சு இழுக்கும். ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கும் பொழுதும் இன்னைக்கு ஏதானும் ஒரு புதுசா கிருஷ்ணன் ஏதானும் பண்ணிருப்பான் பய. ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கும் பொழுதும் என்ன பெரிய கிருஷ்ணன் சொல்லலாம், நீ ஏதோ பண்ணிருப்பான் முன்னாடி நாள் நடந்தது, அடுத்த நாள் கேட்பார். அந்த முன்னாடி நாள் நடந்தது கேட்கறது அவ்வளவு ஒரு குதூகலம். ஒவ்வொரு நாளும் யாராவது ஒரு கோபி தை இருக்கு, அரிமோ இருக்கு, அரிபால் காரன் யாராவது வருவான், என்னப்பா அவங்க ஊர்ல என்ன விசேஷம்னு அதுக்காகவே சீக்கிரம் தேர விடுவாளாம். ஏன்னா சபைக்கு போகிறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் வரணும், அவள் இடத்துல உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் சத்சங்கம், அவருக்கு சத்சங்கம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண விஷயம் கேட்கறது. ஆனா அது சத்சங்கம் கேட்கற மாதிரி கேட்க முடியாது, சாதாரணம் ஏதோ அவர்கிட்ட வம்பு பேசுற மாதிரி பேசிட்டு அவர்கள் கிருஷ்ண விஷயம் சொல்ல ஹிருதயத்துக்குள்ளேயே மகாமா பிரார்த்தன, பிரபு இத்தனை நீரகளை சொல்றாளே, உன் கருணை எவ்வளவு விசேஷமா இருக்கு, அவர்களை பார்த்து எங்களிடத்துல சொல்ல வச்சிருக்கே உன் காருண்யம் விசேஷம்னு பிரார்த்திச்சுவார். நிஜமாவே பிரத்யமா நான் வந்து பார்க்க முடியலன்னா கூட இந்த கோபர்கள் கோபிகளுக்கு அறிவொன்றும் இல்லாத ஆய்வுடத்து கோபர்கள் கூட்டம் வேற, இது இடக்கையும் வழக்கையும் தெரியாது. பெரியவா சொல்லுவா இந்த கோப கூட்டம் எல்லாம் எங்கேயாவது அழகா மாடு மேய்ச்சிட்டு கூலி வாங்க, எத்தனை மாடுறானா மாடுக்கு நான் கணக்கு தெரியாதான், ஒவ்வொரு வாழையா பிடிச்சதோ இந்த மாடு இந்த மாடு இந்த மாடுன்னு வாழை பிடிச்சு 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 ஒரு வாளுக்கு இத்தனை பைசா, ஒரு வாளுக்கு இத்தனை தனம்னு வாங்குற ஒரு கூட்டம். ஆனா இந்த கூட்டம் மறக்காம பேசக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னா கிருஷ்ணலீலா வைபவம். கொஞ்சம் கூட கிருஷ்ணலீலா விஷயத்த ஒரு ஓரத்துல கூட மறக்கிறதே கிடையாது. ஜெயதி ஜெயதிகம் ஜென்மனா பிரசகன்னு இந்த கோபிகா கீதத்துல பார்த்தோம்னா அத்தனை விசேஷமா அத்தனை சிரேஷ்டமா இந்த கோபிகள் ஒவ்வொரு சின்ன 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 விஷயம் மறக்காம பேசுறா. மற்றதெல்லாம் சாதாரணமா மறந்து போயிடும், நமக்கு எந்த விஷயத்த மறதி இருக்கோ அந்த விஷயத்துல கோபிகள் மறதியே இல்லை கிருஷ்ண விஷயம். அதனால ஒவ்வொரு நாளும் இந்த அப்புறம் கேட்டு 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 11 வருஷம் காத்துட்டு கிடக்க பகவான் கிருபை பண்ணுவான் கிருபை பண்ணுவான் கிருபை பண்ணுவான். 11 வருஷம் காத்துட்டு இருக்க ஒவ்வொரு நாளும் இன்னைக்காவது நான் பிருந்தாவனம் போவேனாலும் எழுந்து பாறான், இல்ல போவேன் நானும் ஒரு நாள் போவேன். அதுக்காகவே ஜீவனை பிடிச்சு வச்சிருக்கான், பிருந்தாவனம் போகணும். மதுரையில இருந்த அக்குரருக்கே பிருந்தாவனம் போகணும்னு ஒரு துடிப்பு இருந்ததுன்னா பிருந்தாவன மகாத்மத்தை என்னன்னு சொல்ல முடியும். கொஞ்சம் கூட கம்ச பயம்லாம் ஒன்றும் கிடையாது, பார்க்கலாம். பிரபுவே சங்கல்பம் பண்ணுவான், பிரபுவே எனக்கு வழிகாட்டுவான், நான் பிருந்தாவனம் போவேன். ஏ கிருஷ்ணா எனக்கு தெரியாது, நான் உன்ன நம்புறேன், என்ன நீ பிருந்தாவனத்துக்கு அழிச்சுட்டு. இந்த ஒரு பிரார்த்தனை தான், பிரார்த்தனை சரியா இருக்கும், கொஞ்சம் கூட தப்பு நிவரமா இருக்கப்படாது, சந்தேகம் இருக்கப்படாது, குழப்பம் இருக்கப்படாது, பயம் இருக்கப்படாது. ஆராய்ந்து அருளையிலோ எம்பாவாயின் ஆண்டாள் சொல்லும்படியா கிவ பண்ணடான்னு ஒத்த காலம் நிக்கணும். அந்த மாதிரி இந்த அக்ரூர் நின்றுட்டே இருந்தா ஒரு சந்தர்ப்பத்துல கம்சன் கூப்பிட்டுட்டான், ராத்திரி கூப்பிட்டுட்டான், ரொம்ப அழகா சமத்தான்லாம் பேசினான். பேசி முடிச்சுட்டு வசுதேவர் பிள்ளைகள் தான் கிருஷ்ணனும் பலராமனும் எனக்கு நல்லா தெரியும், நீங்க தான் அவள் ஐஷன் வரணும், உங்களை விட்டா அவள் ஐஷன் வரத்துக்கு ஆள் கிடையாதுன்னு குதிக்கணும் போல இருந்து இருந்தாலும் உங்களுக்கு ரகசியமா வச்சிருந்துட்டார். கிருஷ்ணா கிருப பண்ணிட்டேடா, இந்த அதம ஜீவனுக்கும் ஒரு கிருப பண்ணிட்டேடாப்பா. நிஜமாவே பகவான் அனுபவிக்கிற யோக்கியதை என்னன்னா நான் பாபின்னு ஒத்துக்கணும், நானேதான் ஆயுதுகன்னு, நான் மகாபாபி, நீயே கிருப பண்ணாலொழிய நான் ஒன்னு அனுபவிக்க முடியாதுடாப்பான்னு கதறேன். அந்த கதறல் ஒண்ணுதான் பகவான் அனுபவிப்பதற்கு யோக்கியது, அவ மட்டும்தான் யோக்கியமானவர்கள், மற்றவர்கள் அயோக்கியர்கள் தான். ஏன்னா அந்த பகவத் விஷயத்துல யோக்கியதை இல்லை, நாவால் அயோக்கியர்கள் தான். அந்த மாதிரி இந்த அக்ரூர் அழ ஹயத்துக்குள்ளே என்ன கம்சன் எதிர்க்க தான் கிருஷ்ண பார்க்க ஆசையோடு இருக்கோம்னு காட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் பகவானை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் கூட அதை கொண்டாட முடியல, ஹயத்துலயே நினைச்சிருந்திருக்கா. கடைசியில கம்சனிட சொல்ற கவலையே படாதையும், நிச்சயமா கிருஷ்ணனை அழைச்சிண்டு வரேன்னுட்டார். கம்சன் பார்த்து அசந்து போயிட்டான், இவரு கொஞ்சம் பயப்படுவாரோ முடியாதுன்னு சொல்லுவாரோ அப்படிதான் யோசனை பண்ணார். ஆனா ஆச்சரியமா நிச்சயமா உங்களுடைய ஆஜ்ஞையை நிறைவேற்றுறேன், கிருஷ்ணனையும் பலராமனையும் கூட்டிட்டு வச்சுன்னு கம்சன் சொல்றான். அவ ரெண்டு பேரையும் கொண்டு போட்டுடுவேன், கிருஷ்ணி குளத்துல இருக்க மற்றபாலையும் கொண்டு போட்டுடுவேன், நந்தகோபுர யசோதையும் கொண்டு போட்டுடுவேன், அதன் பிறகு இந்த ராஜ்யத்தை பரமசுகமா ஆடுவேன் அப்படின்னு. இத்தனையும் கேட்ட பிறகு கூட நிச்சயமா அவங்களுடைய ஆஜ்ஞையை நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்துட்டா. ஆத்துல உட்காந்து கதறி கதறி, கிருஷ்ணா நான் உன்னை பார்க்க போறேன்டா, நாளை காத்தால உன்னை பார்க்க ஓடி வந்துடுவேன். அபாரா எத்தனை நஜமாவே, அஜாத பட்சம் இவ மாதரம் கதாக சன்யம் யதா வசதரா சுதாத்தாக பிரியம் பிரியேவ விஷிதம் விஷன்னா மனோரவிந்தா சுதிக்ஷதே துவாம்னு ஒவ்வொரு நாளும் ஏங்கின்ற இந்த ஏக்கம் கொஞ்ச நஞ்சம் இல்லையே, என்னைக்கு பார்க்க போற அந்த நாளும் வந்துடாதோன்னு கதறின்ற இந்த காலம் ஆச்சு. 11 வருஷம் சும்மாவா கிருஷ்ணனை பாக்குறதுன்னா சாதாரண விஷயம் இல்லையா? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சுகம் மட்டுமே தரக்கூடிய ஒரு லீலாஸ்வரூபன், பாக்குறவாளுக்கு சகலவிதமான புருஷார்த்தம் அள்ளி கொடுக்கும்படியான ஒரு பலம் உடையணும், புத்தி சாதுரியம் உடையணும். தத் கைசோரம் தத் சவஸ்திரார்விந்தம் தத் காருண்யம் தேச லீலா கடாட்சாக சத் சௌந்தரியம் சாச மந்தஸ்மித ஸ்ரீஹி சத்தியம் சத்தியம் துர்லபம் தெய்வதேஷுன்னு. யாருக்கும் இந்த கைசோர அழகோ அந்த புன்முருமல் பூத்த திருமுகமோ இல்லைன்னா செங்கனிவாயோ அந்த மைப்பீலி வச்சுருந்தா வரக்கூடிய அழகோ சத்தியமா ரெண்டு தெய்வத்துக்கும் வரவே வர, சத்தியம் சத்தியம் துர்லபம் தெய்வதேஷு. அந்த மாதிரி ராத்திரி முழுக்க சிந்தனை, கிருஷ்ணான உன்னை பார்க்க போறடா, இந்த கண்ணால உன்னை பார்க்க போறேன்டா, உன் திருவடிகளை விழுந்து சேமிப்பேன்டா, இத்தனை யோசனை. 11 வருஷம் தபசு. அடுத்த நாள் காலையில கிளம்புறார். மம ஆத்யம் மமங்கலம் நஷ்டம் அபாரா, இன்னையோட என் அமங்கலம் எல்லாம் நஷ்டம் ஆயிடுச்சு. அப்ப கண்கள்ல ஆனந்த பாஷம் வழியே அக்ரூர் கம்சன் நினைச்சுல, அப்பா கம்சா எனக்கு உத்தமமான ஒரு பெரிய கிருப பண்ணிட்டுடாப்பா, அதி அனுகிரகம். ரொம்ப ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்ல கம்சன் ரொம்ப அழகா எனக்கு ஒரு அதி அனுகிரகம் பண்ணிட்டான். மகாபாவி கூட நமக்கு அனுகிரகம் பண்ண முடியும், நமக்கு பக்தி இருக்கிற பட்சத்துல. நமக்கு பக்தி இல்லைன்னா யாரும் அனுகிரகம் பண்ண மாட்டேன். பக்தி வேணும், பாத்திரம் சத் பாத்திரம் பிரகாசத்தை குவாபி பாத்திரை. நாரத மகரிஷி பக்தி சூத்திரத்துல சொல்லும்போது சொல்லுவா, இந்த பக்தி பாத்திரம்னா எங்கேயோ உத்தமமான சில பாத்திரங்களை மட்டும்தான் பிரகாசிக்கிறது. பிரகாசத்தை குவாபி பாத்திரே, உத்தமமான சத்பாத்திரமா இருக்கணும். சதாச்சாரிய புருஷர் என்ன பண்றான்னா, அசத்தா இருக்கிற பாத்திரத்தை சத்பாத்திரமா பண்றான். இதுதான் வேலை, வேற ஒரு வேலையும் கிடையாது. இந்த பித்தளை பாத்திரம் அழுக்கேறி கிடக்கிறது, குடி போட்டு கேட்கற கதை தான், வேற ஒண்ணும் இல்லை. தேய்க்கிட்டே இருந்தா பல பல பலம் இருக்கும் தங்க பாத்திரம் மாதிரி இல்லைன்னா அதோட அழகு அதுக்கும் தெரியாது. அடுத்த வாழ்க்கை வச்சு இந்த பாத்திரம் வேண்டாம் ஒதுக்கிடுவான். இந்த சத்பாத்திரமா ஆசனா, இவர் சத்பாத்திரமா இருக்கார். கிருஷ்ண தியானம், கிருஷ்ண ஸ்மரணம், கிருஷ்ண நாம சங்கீர்த்தனம், அப்படி ஒரு நாமஜபம். 11 வருஷம் நாமஜபம், 1 வருஷம் 2 நாள்லாம் இருந்துச்சு. பதினோரு வருஷம் நாம ஜபம். அந்த ஜபத்துக்கு பகவான் கம்சன் மூலமா ஒரு அனுகிரகம். யார் நமக்கு உதவி பண்ணா நம்ம சொல்லவே முடியாது. சகாயம் எப்படி வேணா வரும். கிருஷ்ண சங்கல்பம் இருந்தா யானையும் நமக்கு சகாயம் பண்ணும். ஒரு முதலையும் சகாயம் பண்ணும். நிஜமாவே கஜேந்திரனுக்கு அவனுக்கு பந்துக்கள் யாரும் சகாயம் பண்ணல. காலை பிடிச்சத முதல்லதான் சகாயமே பண்ணிச்சு. இவரெல்லாம் கூட இருந்த பந்துக்கள் எல்லாம் நீ பக்தி பண்ணு பகவான பாரு ஒருத்தர் சொன்னால ஒண்ணும் இல்ல. ஒரு முதல்ல காலை பிடிச்சதோ இல்லையோ கஜேந்திரனுக்கு அடி வந்து பாவா பூர்வ சொன்ன விற்த்தாந்தம் எல்லாம் ஞாபகம் வர நாராயண அச்சல குரு பகவன் நமஸ்தேன்னு புலம்பிச்சுன்னா பரம விரோதியான இந்த முதலதான் இந்த கஜேந்திரனுக்கு கிருபை பண்ணிச்சு. ஒழிய இந்த கஜேந்திரனுடைய மனைவியோ குழந்தைகளோ தாயோ தகப்பனோ பந்துக்களோ ஒரு கிஞ்சித்து கூட இந்த கஜேந்திரனுக்கு கிருபா பண்ணால. அதனால தாயே தந்தை என்றும் தாரணேக்களை மக்கள் என்றும் நோயே பட்டு ஒழிந்தேன் சத்திரமங்கை ஆழ்வார். ஏன்னா இவெல்லாம் நம்ம சரீரத்துக்கு சகாயம் பண்ணி ஆத்மாவன் நஷ்டப்பட வைக்கிறோம். விரோதிகள் எல்லாம் சரீரத்துக்கும் மனசுக்கும் சமத்தை கொடுத்து ஆத்மாவை கொண்டு போய் பகவானுடைய திருவடியில போட வைக்கிறார். அதனால பிரதிகூலமா இருக்கிறவா தான் நமக்கு அனுகூலம் பண்றா, அனுகூலமா இருக்கிறவா தான் நமக்கு பிரதிகூலம் பண்ணிருக்கு. நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஏன்னா சரீர அபிமானம் அகம்பாவம் மமக்காரம். இதுக்கு சுகம் கொடுக்கிறவாள்லாம் நல்லவா, இதை கஷ்டப்படுத்துற அவமானப்படுத்துறவாள்லாம் பிரதிகூலர்கள் நினைச்சுட்டு இருக்கும். பகவத் பக்தால தவிர வேற யாரும் நமக்கு அனுகூலம் பண்ண முடியாது. கம்சன் மூலமா பகவான் ஒரு அனுகூலம் பண்ண. நிஜமாவே பார்த்தோம்னா சுக்ரீவனுக்கு யாரோ அவ்வளவு அனுகூலம் பண்ணதுன்னா வாலிதான். அவன் ஒரு அடி அடிச்சு தொடத்துல ரிஷ்யமுக பர்வதற்கு போய் இவன் இல்லைன்னா வாலினால சுக்ரீவனுக்கு ஒரு பெரிய பிரயோஜனம் என்னன்னா ராம தரிசனம் கிடைச்சுடுத்து. ஒரு கால வாலி அற்புதம் தம்பி பரவாயில்லடா தெரியாம தானே பண்ணிட்ட, நீ ஏதாவது ராஜ்யத்தை ஆளலான்னா சுக்ரீவன் தோத்து போயிருப்பான். பெரிய ஒரு லாபம் கிடைச்சிருக்காது. அண்ணன் ஒருத்தர் நஷ்டப்பட்டான், ராமன் ஒருத்தனை ஆனந்தமா சகோதரனா நண்பனா ஏத்துட்டான்னா பிரதிகூலம் பண்றவாதான் நமக்கு பரம அனுகிரகம் பண்றோம். இரண்டு கசிப்பு பிரகல்லாதன் பரவாயில்லடான்னு விட்டுருந்தான்னா பிரகல்லாதனுக்காக நரசிம்ம அவதாரமே இல்ல. இரண்டு கசிப்பு அந்த பாடுபடுத்தி தொலைச்சதுனாலேயே பிரகல்லாதன் ஒரு குழந்தைய அத்திவாரமா வச்சுட்டு நரசிம்ம அவதாரம். அதனால எப்படி வரதோ அப்படியே ஏத்துக்கணும். பகவத் பக்தி பகவன் நாம சங்கீர்த்தம் பகவானிடத்துல திருட விசுவாசம். அக்ரூருக்கு நல்லது பண்ணதே கம்சன் தான். வசுதேவரும் இல்ல, தேவகியும் இல்ல, நந்தகோபுரம் இல்ல, யசோதையும் இல்ல, மகாபாவி அந்த கம்சன். நீங்க தான் போகணும்னு கைய பிடிச்சுட்டானா. அதையே நினைக்கிறேன், ஏ கிருஷ்ணா எப்படியும் கிருபை பண்ணுவேன் தெரியும், ஆனா இப்படி கிருபை பண்ணுவேன்னு தெரியும். அதுதான் கிருஷ்ணன் தான் பகவானுடைய கிருபை. நம்ம இப்படிதான் வரணும் நினைப்போம், அப்படிலாம் சொல்லவே முடியாது. அது எந்த ரூபத்துல எப்படி வரும்னு அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது, தெரியவே தெரியாது. எம்பெருமானுடைய கருணை அப்படித்தான். அவ்வளவு தைரியமா வந்தா ஆகான பிருந்தாவன் போக போறேன், கிருஷ்ணனை பார்க்க போறேன், கிருஷ்ணன் என்ன ஏத்துப்பா, நான் அவன் திருவடியில் விழுவேன், என்ன சக்தி அணைச்சுப்பா, அக்ரூரே சௌக்கியமாக எல்லாம் கேட்பா. இத்தனை யோசனம்டா ஒரு கணத்துல. நான் கம்சனுடைய மந்திரியாச்சு, பகவான் தப்பா நினைச்சுப்பாரோ, என்னையும் பூதனை மாதிரி நினைச்சுருவாரோ, அகாசுரன் பகாசுரன் மாதிரி நினைச்சுருவாரோன்னு பயம் வந்துதான். இல்ல இல்ல, பகவானுக்கு ஹிருதயம் தெரியும், அவனுக்கு தெரியும். அதனாலதான் பூதனையும் வதம் பண்ணா, அகாசுரன் பகாசுரன் வதம் பண்ணான்னா அவளுடைய ஹிருதயம் தெரிஞ்சது. சகடாசுரன் மாறு வேஷம் வந்தாலும் எம்பெருமானுக்கு அவனுடைய ஹிருதயம் தெரிஞ்சது. அகாசுடைய ஹிருதயம் கோப குழந்தைகளுக்கு தெரியல, ஆனா கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சது. கோப குழந்தைகளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் கிருஷ்ணன் பார்த்துப்பான். ஓவந்தியாபு இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, நம்ம ஆராய்ச்சி பண்ணிருக்கணும். அதை அவன் பார்த்துக்கணும். நம்ம கிருஷ்ணனை மட்டும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா போய் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கு, ஏன் இப்படி பண்ணல அப்படின்னு அவன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா அது போதும். மற்றவாறு பத்தி அவன் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பத்மநாபன் கோவிலுக்கு போனா இவன் படுத்துட்டு என்ன பண்ண, அவன் ஆராய்ச்சி பண்ணா பரவாயில்ல. அவனை சுத்தி இருக்கிறவா பக்கத்து இருக்கிறவா தெரிஞ்சவா தெரியாது என்ன பண்ணா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்லை. அதே பொசிஷன்ல தாமரை பொசிஷன் என்னதான் பண்றான்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா ஆயிரம் கோடி விஷயங்கள் தெரியும். அவர்கள் நம்பூதிரிகள் சரியில்லை, போட்டிமார்கள் சரியில்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் சரியில்லைன்னு பார்த்துட்டு இருந்தோம்னா கோடி கோடி ஜென்மாவது இப்படி ஏறி பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். பத்மநாப அனுகிரகமும் பத்மநாப காருண்யமும் புரியவே புரியாது. அவன ஆராய்ச்சி பண்ணணும், அது பகு உத்தமம். ஜிக்யாசுவாய் உண்டு, ஆராய்ச்சி பண்ணலாம், தப்பு இல்லை. அதனால அக்கறை இல்லை, எம்பெருமானு சரி ஹிருதயம் தெரியும்னு அழகா போறா. அங்க பிரதட்சம் ஆரம்பிச்சு வைக்கிறதே இந்த அக்கறதான். பிருந்தாவனத்துல நுழைஞ்ச கிருஷ்ண சரணகமலங்களுடைய திருவடி தடங்கள் தெரியணும். ஒரு காலில் சங்கு, ஒரு காலில் சக்கரம், உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கங்கு எழுதினார் போல் இலச்சினை பட நடந்து. ஒரு முத்திரை போட்டு நடக்கணுமா, சாதாரணமா நடந்தா போதாதோ, அப்படி நடக்கிறானா? ஏன்னா அந்த பிருந்தாவன பின்னாடி வர ஜனங்களுக்கும் சுகம் தரணுன்றதுக்காக இது என் பூமின்னு முத்திரை போட்டு வச்சிருக்கான். நான் இங்க ரகசியமா இருந்துட்டுதான் இருக்கேன், என் முத்திரை இல்லாம என் திருவடிப்படாத ஒரு இடம் கிடையாது இந்த பிருந்தாவனத்திலே நிரூபணம் பண்றத முத்திரை பதிச்சு வச்சிருக்கான். உள்ள நுழையும் பொழுது அக்குறம் இவ்வளவு யோசனையில வர 11 வருஷம் கிருஷ்ண தியானம் உள்ள நுழைஞ்ச உடனே பிருந்தாவன பூமி முதல்ல பிருந்தாவனத்தை பாக்குற. ஏ பிரஜபூமியே, இந்த அகவன் உன் இடத்துல நுழைய போறேன், நீதான் கிருப பண்ணணும், என்ன நம்பி நான் நுழையல, நீ அவ்வளவு அழகா கிருஷ்ண பக்தி பண்றதுனாலதான் கிருஷ்ண உன் இடத்துல திரும்பி இந்த விளையாடின் இருக்கான். ஏ யமுனா நதி தீரமே, நீ எனக்கு கிருஷ்ண பிரபுவ காட்டி கொடுது. நிஜமாவே சைத்திரி மகாபிரபுலாம் அப்படிதான் கதறார். ஏ யமுனையே, கிருஷ்ண அனுபவிக்கணும்னு ஆசை மட்டும்தான் எனக்கு இருக்கு, எப்படி அனுபவிக்க எனக்கு தெரியாது, நீ சொல்லி கொடுன்னு கேக்குற. ஏன்னா யமுனைக்கு நன்னா தெரியுமா கிருஷ்ணன் அனுபவிக்கிறது. உச்சந்தலம் எப்படி இருக்கும், உள்ளங்கால் எப்படி இருக்கும், முக்கிய பிரதேசம் எப்படி இருக்கும், பிருஷ்டபாகம் எப்படி இருக்கும், பக்ஷஸ்தலம் எப்படி இருக்கும், அவன் தொண்டக்குழி வரைக்கும் எப்படி இருக்கும், யாருக்கும் யமுனா நதிக்கு தெரியுமா, யசோதை கூட தெரியாது. ஏன்னா யசோதை வாழை கிடக்கும் போது லோகத்தை தான் பார்க்கணும், தொண்டக்குழியை ஒழுங்கா பாக்கல. இது யமுனைக்கு மட்டும்தான் இவன் நாக்கு ருச்சியும் தெரியும், தொண்ட ருச்சியும் தெரியும், இவன் இதயத்துக்குள்ள நுழைஞ்சு வயிற்றுக்குள்ள போய் சுத்தின்ற ருச்சியும். ஆஹா, நிஜமாவே பரம பாக்கியவதி, சாதாரண பாக்கியவதியெல்லாம் கிடையவே கிடையாது. எம்பெருமானே குடிச்சு குடிச்சு ஆ நன்னா இருக்கு நன்னா இருக்குன்னு முழுங்கிறான் தான், அவன் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு அவனுக்குள்ளேயே ஊடுறணும். எல்லாரும் கிருஷ்ணன் நமக்குள்ள நுழையணும்னு சொல்றேன், இங்க கிருஷ்ணனுக்குள்ள எவன் நுழையிறான்னா எத்தனை பாக்கியவதி. அந்த மாதிரி அந்த யமுனை இடத்துல பிரார்த்திக்கிறார் சைத்திரி மகாபிரபு, கிருஷ்ணனை காட்டு காட்டு காட்டு, உனக்கு தெரியும் இங்கேயோ ரகசியமா ஒழிஞ்சுட்டு இருக்கான், மாட்டுக்காரர்களா எத்தனையோ பேர் அழைகிறான், இதுல எந்த மாட்டுக்காரன் என் கோபாலன் உனக்கு தெரியுமே, காண்பிச்சு கொடுன்னு கதறா. அந்த மாதிரி இந்த அக்ரூர கதறி இந்த விரதபூமியை பார்க்க எம்பெருமானுடைய திருவடி சடங்கள். விரதபூமியில் எத்தனை பேர் நடந்து போவார், மாடுகள் நடக்கும், மிருகங்கள் நடக்கும், மனுஷர்கள் நடப்பா, கோபாலர்கள் கோபிகள் இத்தனையும் தாண்டி கிருஷ்ணனுடைய திருவடி சடங்கள் தெரியறதுன்னா அத்தனை தூரம் கிருதயத்துடைய தியானம். அது பிரபு முன்னாடி நாள் சாயங்காலம் நடந்துட்டு போயிருக்கான், அடுத்த நாள் காலத்தாலே இவர் வர சரியா அந்த வழி பிருந்தாவனுக்கு எப்படி வேணாலும் நுழையலாமே, எத்தனையோ வழி இருக்கு. எந்த இடத்துல திருவடி தடங்கள் நன்னா பதிஞ்சு கிடக்கோ அந்த வழியில இந்த அக்ரூரர் நுழைஞ்சு ஆகா நான் கிருஷ்ணனை பார்த்துடுவேன், கிருஷ்ணன் எனக்கு கிருபா பண்ணுவான், என்னடா கிருஷ்ணனுடைய திருவடி தடங்களை பார்த்துட்டு பேரடி சுடரடி தொழுதெழு என் மனமேன்னு சொல்லும்படியா எம்பெருமானுடைய திருவடி தடங்களை பார்த்துட்டேன், என் பாவம் நாசமாயிடுது. கம்சனுடைய மந்திரின்னு ஒவ்வொரு பாவம் இருந்தது, அந்த பாவமும் இப்ப நாசமாயிடுது, அதனால எனக்கு கிருஷ்ண தரிசனம் சத்தியம்னு சொல்லி விழுந்து பரண்டு அழுந்து போனாராம். எம்பெருமான இவர் என்னெல்லாம் எதிர்பார்த்தாரோ அத்தனையும் நடத்தி காட்டினானா, அவ்வளவு சிரேஷ்டம். இதுல அக்ரூரர் சொன்ன வார்த்தை நிச்சயமா அழைச்சிண்டு வரேன்னு சொன்னார், அதுதான் இந்த பெண் பிள்ளைய சாட்சித்தான். கம்சன் இடத்துல இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இந்திரன் கூட அசைக்க முடியாது, பிரம்மருத்ராஜ் அவர் நினைச்சா கூட இங்க வர வைக்கிறேன் அப்படின்னா சொல்லவே முடியாது. இங்க யார் பிரம்மதேவரோ ருத்ரனோ இல்லைன்னா இந்திரனோ பெருமாள் தானே, ஏதோ நம்ம இடத்துக்கு வந்துடும் நம்ம லோகத்துக்கு வருவார்னு தைரியமா சொல்ற மாதிரி எங்கேயும் புராணத்தை இதிகாசத்தை காண கிடைக்கிறது இல்லை. இந்த பிருந்தாவனத்துல கொலை பண்ண போறேன்னு சொல்ற கம்சன் இடத்துல சத்தியமா அழைச்சிண்டு வரேன்னு இந்த அக்ரூரர் சொன்னார்னா இந்த பத்தி எனக்கு இல்லையே, இப்பயே தெரிய வேண்டாமா, நான் மசல் புழுக்க இருக்கிற வைத்தமானிக்கு பெருமாளை விட்டுட்டு ஓடிட்டு இருக்கேன், அக்ரூரங்களான கிருஷ்ணனையே கூட்டிட்டு வரேன்னா பெருமாளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லக்கூடிய சக்தி இருக்கா? சமயத்தை பார்த்தோம்னா நம்ம மாத்த சின்ன குழந்தைகள் இருக்கும், அவள் ஐஸ்வர்யா படா சொல்லி பாக்குறேன், அது சொன்னா கேக்குறதா சொல்லி பாக்குறேன், வந்தா வரும், நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன், கோவிலுக்கு போடான்னு சொல்றேன், பந்துக்குலாத்துக்கு வாடான்னு சொல்றேன், வாடின்னு சொல்ல கேட்க மாட்டேங்கிறதுன்னா நம்ம பெற்ற குழந்தைகள் நம்மளுடைய கட்டுப்பாட்டு குழந்தைகளை கேட்க மாட்டேங்கிறது. இதுவோ கிருஷ்ண சுதந்திரன், இதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி கோபிகளுக்கே சமயத்து இல்லாம தோத்து போயிடுறா. யதாவத கோபிகானம்னு கோபிகளுக்கு கூட இந்த பையன் கட்டுப்பட மாட்டேங்கிற சமயத்துல அப்படிப்பட்டவன நான் அழைச்சிட்டு வரேன்னு சத்தியம் பண்ணிட்டாருன்னா எத்தனை கிருஷ்ண பக்தி இருக்கும், அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போல. கிருஷ்ணன் அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு ஒரு அக்ரூரர், கம்சனுடைய மந்திரியா இருந்தும் இத்தனை தைரியம்னா என்ன பக்தி இருக்கணும், அதுவும் என்ன ஏதோ கிருஷ்ணன் தனியா இருக்கணும் பிரச்சனை கிடையாது, வசுதேவன் சுகமா ஜெயில இருந்து எடுத்துட்டு போய் கோகுலத்தை விட்டாருன்னா பெரிய காரியமே கிடையாது, பாத்து தேவைக்கு ஒருத்தி தான் மற்றெல்லாம் தூங்கிட்டு கிடக்கிறது. இவன் சொன்னா அப்படியே கேப்பா, கொண்டு விடுனா கொண்டு வந்து விட்டுட்டான், அதே கோகுலத்திலேருந்து கிளம்பி இங்கேஸ்வரர் பெருங்காயம், அது கோபிகள் அத்தனை பேர் 500,000 கோபிகள்னு தான் சொல்றா திருப்பாள் வியாக்கியானதான் பார்த்தா 500,000 கோபிகளா, ஒருத்தி ரெண்டு தான் பரவாயில்ல, ஒன்னோட ஒண்ணு கிருஷ்ணனோட அங்கனா மங்கனா மந்தரே மாதம் ஆடின கோபிகைகள், வெண்ணையை திருடி திரி இவட முண்டாங்க முடிஞ்சு வச்சிருந்திருக்க கோபிகள் முதப்பையன் திட்டு வேண்ட பயில எங்கள் பாதாட்சியை கொண்டு வாடா வெண்ணையட்டரேன்னு சொல்லி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சேவகனா கண்ணன் சேவகன் சொல்லும்படியான கோபிகள் இந்த 500,000 கோபிகள் இது ஒரு ராதிகாராணி இதுக்கு மேல வாசல்யத்திலே கட்டி போட்டு தாமோதரனா மாற்றி வச்ச ஒரு யசோதை ஒரு நந்தகோபன் ஒரு பலராமன் இத்தனை கூட்டத்தை மீறி இந்த ஒரு பயல பிருந்தாவனத்துல இருந்து கலப்பது ஒரு மனுஷனுடைய காரியமா 30 கோடி தேவர்கள் வந்து சரணாகதி பண்ணாலும் கோபிகள் நீங்க எல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க அத்தனை பேரும் போங்க அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம் பந்து வேண்டாம் அண்ணன் வேண்டாம் தம்பி வேண்டாம் கிருஷ்ணன் மட்டும் குடுங்கோன்னு சொல்லக்கூடிய 500,000 கோபிகள் இவாள மீறி கிருஷ்ணன் ஐஸ்வர் முயற்சி பண்றேன்னு சொல்ல அழைச்சிண்டு வரேன்னு நான் முயற்சி பண்றேன்னு சொல்ல அழைச்சிண்டு வரேன்னு சொன்னா சொன்னபடி பண்ணிட்டாரே கோபிகள் புலம்பினார்கள் யசோதை புலம்பினா நந்தகோபர் புலம்பினா பிருந்தாவனம் புலம்பிச்சு ஆனா நிறுத்த முடியலையே ஒரு அக்ரூர பக்தி இத்தனை பேருடைய பக்தியை தூக்கி அடிச்சுட்டு கிருஷ்ணனை வெள்ள அழிச்சுட்டு வரதான் திரும்பி பிருந்தாவனம் பண்ண போகவே விடல அவ்வளவு பெரிய பக்தி திரும்ப பையன் பக்கம் வரவே இல்லையே அதன் பிறகு அவ்வளவு வளராக்கா குருக்ஷேத்திர யுத்தத்துக்கு முன்னாடி தானே பாக்கணும் சூரிய கிரகணத்தும் போது எங்கேயோ பாக்கணும் அவ்வளவுதானே அதுக்கு பிறகு திரும்ப அந்த பிருந்தாவன யோசனும் ஒரு அக்ரூர பக்தி அங்கேயிருந்து போனா அப்படியே துவாரகா போயாச்சு இந்த கோபிகள் அத்தனை பேரி பலந்தரைச்சுட்டும் அது இத்தனை பேர் சாபம் வேற கோபிகள் எல்லாம் பரம பாகவதோத்தமர்கள் பாகவத லட்சணம் பரிபூர்ணமா இருக்கு இதனால இவ்வளவு கூரமா இருக்க அக்ரூர கிடையாதுன்னு ரொம்ப பாக்குற பாடலை எரிக்கிற மாதிரி பாக்குறோம் இத்தனை பேர் பார்த்தும் இந்த அக்ரூர் ஒன்னும் ஆகல சரீரத்துக்கு ஒரு க்ஷீணம் உண்டாகிறது யசோத இத்தனை பாடுபட்டுருப்பா அத்தனை வைத்தரிசெல்லாம் தாண்டி கூட அக்ரூர் பரமசுகமா இருந்தான்னா எத்தனை சிரேஷ்டமான கிருஷ்ண பக்தி ஆச்சரியமான கிருஷ்ண பக்தி ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு கைகேயி தான் ஒருத்தியானின்னு ராமனை காடு கணப்புற அதே மாதிரி இங்க அக்ரூர் தனி ஒருத்தினான்னு பிருந்தாவனத்தை விட்டு பயம்பெருமான கலப்புறா அது 11 வயசு இந்த இளம ஆரம்பிக்கிற வயசு இந்த டீனேஜ் தொடர வயசுல எம்பெருமான பார்க்கணும் துடிச்சுட்டு இருக்க கோபிகள் எல்லாம் பயல இவ்வளவு வருஷம் பார்த்துட்டோம் இந்த அருந்து மீசம் மலைக்கும் பொழுது பயலை பார்க்கணும்னு காட்டுறோம் அப்ப பிடிக்கிட்டு போற பெரிய கஷ்டம் பறந்ததுலேருந்து கண்ணுக்குள்ள வச்சிருந்த கோபிகள் இருந்து பரவ சாதாரணமா பிடிங்கி எடுத்துட்டு போவனா கிருஷ்ணன் என்ன அந்த மாதிரி ஒரு பக்தி எனக்கு இருக்கா நான் ஒரு பிரயோஜனம் இல்லை அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலேன் இவர் சொன்ன உடனே ஜதிராதர் கண்கள்ல ஆனந்த வாஷம் ஏன்னா பலராமனா இருந்து கூட பார்த்தவர் இத்தனை இந்த ராமானுஜர் பலராமனா இருந்து கிருஷ்ணர் இடத்துல அக்ரூரர் சொல்ல சரி என்ன வாங்குவோம் நான் கிளம்பலாம்னு சொல்ல திருடா கிருஷ்ணா போலாம்னு சொன்ன அந்த பலராமன் இங்க ராமானுஜா நிக்க அவரிடத்துல இவள் சொல்றா அந்த மாதிரி பக்தி எனக்கு இருக்கா ஒரு பக்தியும் இல்லை நம் முயல் தொழுக்க வரப்புல கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்னன்னு இவள் நிக்கிறாளாம் எதிராதர் பார்த்தா ஜம்னு பேசுறாளே எதிராதருக்கு மயிர்காலெல்லாம் குத்திட்டு நிக்கிறான் இந்த ராமானுஜ காலசிவம்னா அத்தனை பேருக்கும் ஆனந்தம் பண்ணணும்னா இவரே ஆனந்தப்பட்டு நிக்கிறாளாம் எதிராதர் பேசினாருன்னா அத்தனை பேர் கட்டுப்பட்டு கிடப்பாளாம் அந்த எதிராதே இவருடைய வார்த்தை கட்டுப்பட்டு கிடக்கிறான் எப்படி பேசியிருப்பான் 30 கோடி கையை கூப்பிட்டாரு நம்மளால அப்படி பேச முடியல ராமானுஜ இடத்துல ஒரு பெண் பிள்ளை எல்லா மூட்டை முடிச்சு கலப்பிண்டு போற வழியில வழியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்கலாம் ஆச்சாரியர் உட்கார விஷயத்தை கூட சொல்லலையா இவரு நின்று இருக்கா அவளு நின்று இருக்கா நடுரோட்ட பேசிட்டு இருக்கா சத்சங்கம் எங்க வேணா நடக்கும் நம்முடைய தாபம் ஒண்ணுதான் அவசியம் அர்த்தராத்திரியும் சத்சங்கம் பண்ணலாம் நடுத்தரையும் சத்சங்கம் பண்ணலாம் குளக்கரலையும் சத்சங்கம் பண்ணலாம் கோவிலுக்குள்ளையும் சத்சங்கம் பண்ணலாம் எந்த இடத்துல வேணா சத்சங்கம் பண்ணலாம் உடம்பு முழுக்க புண்ணா இருந்தாலும் சத்சங்கம் பண்ணலாம் சத்சங்கம் பண்ணாரு பீஷ்ம பிதாமகர் கிருஷ்ணனே கேட்டானே சுகமா உடம்பு முழுக்க புண்ணான சமையல் அவர் சத்சங்கம் பண்ண ஆனந்தமா எல்லாரும் கேட்டா வரீஷில கிருஷ்ணனும் உட்காந்து சுகமா தேவையின் வேலை கேட்டுருக்கு ஆனந்தமயமானா சத்சங்கத்துக்கு ஹிருதயம் அவசியம் சாபம் அவசியம் வேற எதுவும் அவசியமே இல்லை எதிராதருக்கு ரொம்ப ஆசை ஜாஸ்தி ஆயிடுச்சான் ஆஹா அக்குற விஷயத்த இவ்வளவு அழகா சொல்லிட்டாரு அடுத்து என்ன சொல்ல போறா பாக்கலாமேனு ஒரு தவிப்பு வந்துருத்தான் ஏன்னா இவருடைய ஹிருதயத்துடைய உள்ள கிடக்க எதிராத சொல்லுமா அப்படின்னு இந்த பாக்குற பார்வையிலேயே நீ எவ்வளவு சொன்னாலும் நான் கேட்பேன்னு இருந்திருக்கான்னு தெரிஞ்சு போயிருத்தான் நல்ல தைரியம் வந்துருத்தான் ஒரு பெண்பிள்ளைக்கு எதிராதர் முன்னாடி எல்லாரும் கை கட்டி வாய் குத்தி அடியேன்னு பேசுவா இவன் வாடு கையில இருக்க மூட்டை முடிச்சவனுக்கு கீழே போட்டுட்டு சண்டை போடுற மாதிரி பேசுறான். என்ன மாதிரி போறாதுன்னு சொல்ற வேலை நான் என்னத்துக்கு பிரயோஜனம் அப்படின்னு ஒத்தை கொத்த நின்றுட்டு சண்டை போடுறாள். நிக்கிராஜனிடத்துல பக்தி விஷயம் பாகவதத்துல அந்த ருச்சி எத்தனை ஆச்சரியமா இந்த பாகவத சிந்தனை பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு பேச முடியும். நம்மளும் வாழ்க்கை எத்தனையோ அவள் ஆயிஷன் வர போறேன் அங்க வர போறோம் என்னைக்காவது நான் இந்த மாதிரிதான் அக்குறவர் போனாலும் ஒரு சிந்தனை பண்ணிருப்போமா. வாழ்க்கையில எத்தனையோ பேர் ஸ்டேஷன்ல போய் ஆயிஷன் வந்திருப்போம் அங்க போய் எங்கேயோ போயிருப்போம் அவள் ஆயிஷன் வர போறேன் அவள் அங்க வந்திருப்போம் அவளுக்கு வழி தெரியும் ஆயிரத்துல விஷயம் வச்சிருவோம். எத்தனை சந்தர்ப்பங்கள்ல அவரா இப்படிதான் அக்குருவர் கிருஷ்ண அரிசன் வர போறேன்னு சொன்னார். அக்குருவர் மாதிரி என்னைக்கு நான் போய் கிருஷ்ண அரிசன் வர போறேன்னு சொல்ல மாட்டேங்கிறோமே ஒரு ஆளா தோணுதா இன்னைக்கு போய் கிருஷ்ண அரிசன் வரணும்னு தோண மாட்டேங்கிறது. அப்ப எத்தனை தூரம் அவள் பாகவதத்திலேயே மனசு லயப்பட்டு கிடக்கிறது பாத்துக்கோங்க. நம்ம சொல்றோம் பாகவதம் பிடிக்கும் ராமாயணம் பிடிக்கும் பக்தி பண்றோம்னு சொல்றோம். நான் ஹிருதயத்துல எத்தனை தூரம் இந்த பாகவதத்தையும் ராமாயணத்தையும் தேக்கி வச்சுருக்கோம். எல்லாம் வார்த்தையா இருக்கு சப்தமா இருக்கு அனுபவமா வர வேண்டாமா அவச்சிருந்த வரைய நான் கிருஷ்ணனையான தைரியமா சொன்னாருன்னா பக்தி. இந்த எதிராத காத்து இந்த கிடக்க எதிராதோட சிஷ்யர்கள்லாம் எதிராதரை பாக்குறோம் என்ன ஆச்சரியமா கேட்கிறார் நம்ம ஆச்சாரியன். பேசாதரையும் வெள்ளத்தை சொல்ல முடியலையாம் அவர் பேசுறதா நம்ம கேட்கிற நீ பேசப்படாதே அவ சொல்ல நினைச்சாலும் எதிராதருடைய காருணியத்தை பார்த்தா காடே கருணை ராமா கருணா ரூபம் தானே ராமானுஜர். உடனே எப்படி ஒரு பார்வை பார்க்க உடனே ரொம்ப தைரியம் அடுத்து சொல்லிட்டாலாம் அகமொழித்து விட்டேனோ வித்துரரை போடு. நான் சொல்ற ஒவ்வொரு வாக்கியத்தையும் கரெக்டா மனப்பாடம் பண்ணணும் கரெக்டா ஒவ்வொரு நாளும் சொல்றாங்க கூட. முதல் வாக்கியம் அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்கூரரை போலே. இரண்டாவது வாக்கியம் அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே. வித்துர விஷயம் எல்லாரும் விதவிதமா பேசுவோம். அவர் யம தர்மராஜாவுடைய அவதாரம் மந்திரியா இருந்தார் எல்லாம் நன்னா பேசுவோம். முக்கியமான விஷயம் அகம்பாவம் இல்லாம இருந்தார் அதை மட்டும் பேசவே மாட்டேங்கிறார். சொல்ற அகமொழி அகம் ஒழித்து விட்டாராம் இந்த அகம்பாவத்தை கொண்டு போட்டுட்டாராம். கொண்டு போட முடியாத ஒரு விஷயம் அதுதான் கோவம் வந்து அவளை வெட்டி போடுற போல இருக்கு அவளை கொண்டு போட தேவையான அகம்பாவத்தை கூட பண்ண முடியலையே மமகாரத்தை இடிச்சு போட முடியறதா இல்லையே அவள் நினைச்சா வயிறுன்னு அந்த மாதிரி அகம்பாவம் எரியறது மமகாரம் எரியது வரமாட்டேங்கிறது. இந்த விசுரருக்கு ஒரு ஓரத்துல கூட அகம்பாவமே இல்லை அகம்பாவத்தை அழிச்சு போட்டுடா வதம் பண்ணிட்டா தேட வேண்டியிருக்கான். மித்திரன் இடத்துல என்னடா இல்லைன்னு கேட்டா எல்லா பெரியவாலும் சொல்லுவோம் அகம்பாவம் இல்லை அப்படின்னு தான் பேசுவார் பெரியவா எல்லாருமே. மித்திரனுக்கு என்ன பலம்னா அகம்பாவம் இல்லை அதான் பலம். அகமொழித்து விட்டேனோ சித்திரரை போலே நான் எவ்வளவு அகம்பாவி மித்திரனுக்கு அகம்பாவமே இல்லை ராசி புத்திரனா பிறந்தார் எவ்வளவு ஆச்சரியம். நிஜமாவே எல்லாரும் கர்ணன் வசத்தியா சொல்லணும் மித்திரன் தான் வசத்தி ஆனா தான் வேலக்காரி புத்திரனா பிறந்துட்டோமேனு ஒரு இடத்துல கூட வருஷமே பிறந்த துரியாதன் அத்தனை பெரிய மகா சபையில இவர் என்ன பெரிய தாசி புத்திரன் தானேன்னு சொல்றான். அப்ப கூட ஆமா சந்தோஷம் தானே தாசி புத்திரனா இருக்கிறதுனாலே பரமபாக்கியம் ராஜ்ய பரிபாலன்ற ஒரு கொடுமை கிடைக்கல. ஒரு நாள் எங்கயா ராஜாஜிக்குள்ளையா பிறந்திருந்தாருன்னா இவரும் அப்படி பண்றதுக்காக சண்டை போட்டுட்டு துரியோதோட மண்ணுக்கு நின்று வேண்டியிருக்கும். தாசி புத்திரனா பிறந்ததுனாலேயே இந்த ராஜாங்கம்ன்ற ஒரு தொந்தரவே இல்லை. ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தடுப்பூழவானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் சார் குலசேகராழ்வார் பெருமாள் வேண்டாம். என்ன பெரிய ராஜாதிராஜ வாழ்க்கை எல்லாரும் சுகமா கொண்டாட கொண்டாட ஊழேறு செல்வத்து உடம்பிறனி யான் வேண்டாம் சரீரம் தடிச்சு போகும் திமிரெடுத்து அலையும். என்ன கவனிச்சு பார்த்தோம்னா கணம் சேரகன் என்ன கவனிச்சு பாருங்க முதல்ல சாதாரணமா இருந்திருப்போம் எங்கேயோ அப்படி இருந்த ஏதோ இருக்கிற விடுத்திருப்போம் தனம் சேர சேர சரி சாதாரண புடவை அதோட பட்டு புடவை வாங்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் தனம் சரி இல்லாத நல்ல பட்டு புடவை வாங்கலாம் முன்னாடி ஏதோ ரப்பர் செருப்பு போன்று அதுக்கப்புறம் லெதர் செருப்பு வாங்கலாம் உங்களை இன்னும் விசேஷமா வாங்கலாம் இது ஆத்துக்கு போட்டுக்கலாம் வெளியில போட்டுக்கலாம் இது ஆபீஸ் போட்டுக்கலாம் எப்பதான் தனம் ஜாஸ்தியா இருக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டு இருப்போம் காலத்தை அப்புறம் இது பண்ணலாமே அப்புறம் உட்காந்து ஒரு ஆசனம் பண்ணலாம் அதுக்கு ஒரு குஷன் போடலாமே அப்புறம் அதுக்கு ஒரு உரை போடலாமே ஒரு பஸ்டனே இல்லாத நிம்மதியா இருந்திருக்கும். அப்புறம் சோஃபாக்கு ஒரு ட்ரெஸ் அதுக்கு ஒரு ட்ரெஸ் போடணும் அதுக்கு நல்ல ட்ரெஸ் ஆக போறோம் அதுக்கு டிசைன் டைம் போயிட்டு இருக்கு பார்த்தோம் இந்த ட்ரெஸ் போட அழகா இருக்குன்னு சொல்லி அது தேடுறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஊரும் கடைக்கு அதுல ஜென்மா நஷ்டப்பட்டுருக்கு சோபா பாடுகள் போட போல அப்படின்னா இருக்க போறது கடைசியில் அந்த 3 மணி நேரம் போச்சு கிருஷ்ணாராமா கோவிந்தாவும் போச்சு நேரமும் நஷ்டமாச்சு பாகவத ராமாயண ஸ்மரணமும் போகிறதுன்னா சரீரத்துக்கு தனம் அதிகமாக 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 ஆத்மா நஷ்டப்பட்டு இருக்கு. அவன் அவளை பார்க்கணும், அவள் தெரிஞ்சதான் இவா கொண்டாடணும், வீரை ஒழுங்கு அவசியம் எல்லாம் கிடைக்கும். மாத்தி 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 மாதிரி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கூட்டு, அதுக்கு ஒரு செக்யூரிட்டி, எல்லாம் கொச்ச 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 கொஞ்சம் எப்படா தனம் இருக்க 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 இருக்க. அதனால புத்திரன் பரம பாக்கியம், பிரபோ கிருஷ்ணா பெரிய கிருபை பண்ணிருக்கடா, என்னடா வேலைக்காரி புத்திரனா படுக்க வச்சுருக்கு. ஏன்னா வேலைக்காரி புத்திரன் எல்லாருக்கும் அடங்கி இருக்கணும், யாரையும் அடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த வாழை அடக்க 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 அகம்பாவம் ஜாஸ்தியாக போயிடும். கடைசியில கிருஷ்ண இடத்த கூட மனசு அடங்காது, இன்னும் அவன் தெரிய வரும் அப்படின்னு தோணிப்படும். அந்த மாதிரி இல்லாம ஜாதி புத்திரனா பிறந்தனாலே நமக்கு பரம பாக்கியம் வாய்ச்சுடுத்து அப்படின்னு ஆனந்தத்துல தலைக்கிறா. எப்பொழுதும் வினயத்தோடு இருக்கா. ஒவ்வொரு நாளும் காதலம் முழிக்கிறது திருதராஷ்ட முகத்துலதான். மகாபாதி இன்னும் ஒருத்தன் துரியோதனன், இது கூட்டணி வேற சகுனி கர்ணன், எல்லாம் பிளான் போட்டு பாபம் பண்ற கூட்டம். இந்த கூட்டத்துக்கு முன்னாடி காலங்காத்தாலும் முழிக்கணும், சாயங்காலம் வரைக்கும் அவன் எப்ப கூட்டாலும் பார்க்கணும், பேசணும், எல்லாம் சொல்லணும். அத்தனையும் பண்ணிட்டது ஹிருதயத்துக்குள்ள கிருஷ்ண பக்தின்னா அகம்பாவம் இல்லாம இருந்தா தானே. ஏன்னா பக்தி வந்துடும், இவா கூட இருந்து கூட நான் பக்தி பண்ண ஒரு அகம்பாவம் வந்துடும். அந்த அகம்பாவம் மட்டும் இல்லையா, மகாபாவியில் கூட இருந்து கூட என் பக்தி ஒண்ணும் நஷ்டமாகல, என்னுடைய கிருஷ்ணநாம ஜபம் ஒண்ணும் குறைஞ்சு போகல, என்னுடைய பக்தி ஒண்ணு ஒரு நாளும் குறைஞ்சு போகல, விருத்தி ஆயிட்டு இருக்குன்னு அந்த ஒரு அகம்பாவம் வருமே, அதுவும் இல்லை. நான் ராசி புத்திரனா இருக்கேன், நான் இணையத்தோட இருக்கேனே, அப்படி ஒரு அகம்பாவம் வரும், அதுவும் இல்லை. எல்லாரும் என்னை திட்டினாலும் கேவலப்படுத்தினாலும் நான் தேவேன்னு எல்லாத்தையும் தொடச்சு போட்டு போறேனே, அப்படி ஒரு அகம்பாவம், அதுவும் இல்லை. அகமொழித்து விட்டேன்னா அகம்பாவம் பார்த்தா அகம்பாவம் இல்லைன்னு அகம்பாவம் உட்காந்துருக்கும், அதுவும் போகணும். எனக்கு அகம்பாவமே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அந்த அகம்பாவமே இல்லைன்னு ஒரு அகம்பாவம் இருக்காது, நமக்கு தெரியாது. இதெல்லாம் அகம்பாவம் நமக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை, எது கிடைக்கிறதோ சாப்பிட்றது, ஒரு அகம்பாவம் இருக்கு, அதையும் விடணும். ஒன்னா ரெண்டா சரீரத்தில் வியாதி இருந்தால் நான் பாராட்டுறது, அதில் ஒரு அகம்பாவம், அதையும் விடணும். சரீரத்தில் வியாதி இல்லை, அதில் ஒரு அகம்பாவம், அதையும் விடணும். நான் பிராமணாதான் நடி சாதாரணமாக போடாது, அந்த ஒரு அகம்பாவம், அதையும் விடணும். நான் நிச்சயம் கோவிலுக்கு போனால் அந்த அகம்பாவத்தையும் விடணும். கோவிலுக்கு போனால் பகவான் மானசிகமாக நினைக்கிறேன், அந்த அகம்பாவத்தையும் விடணும். எந்த அகம்பாவம் இருக்கவே கூடாது. நான் பாடுற வாக்கு அந்த அகம்பாவத்தை விடணும். எந்த அகம்பாவமே இருக்கப்படாது. நான் மாதிரி இப்படி ஜதம் மாதிரி இருக்கணும். மனசு சரீரம் எடுக்கணும்னு சொல்லல, பக்தி எடுக்கணும்னு சொல்லல, மனசு அது பாட்டு கிடக்கணும். அது இருக்குன்னு தெரியணும் ஒழிய, அதுக்கு மேல அதுல வந்து ஒரு பெரிய ஆட்டம் பாட்டம் கொண்டு கிருஷ்ண பக்தி வச்சோம். சகலவிதமான அகம்பாவத்தை விட்டாள் அந்த பாண்டவன் நல்லவா நான் கண்டுபிடிச்சிடேன், அந்த அகம்பாவும் இல்லை. துரியோதன் மகாபாவியாக எனக்கு தெரியாது, அந்த அகம்பாவும் இல்லை. பஞ்சபாடங்கள் நான் காப்பாத்தின, அந்த அகம்பாவம் இல்லை. இந்த அஸ்வினாபுரமே நான் சொன்னாதான் நடக்கிறது அப்படின்னு, அந்த அகம்பாவம் இல்லை. இவ்வளவு அகம்பாவம் இல்லை. அதை விட பெரிய காரியம் பகவான் தூது போக வரான். அப்ப விசுவன் சொல்றா, கிருஷ்ணா போகாதடா, துரியோதன் மகாசாதி, விநாச கால விபரீத புத்தி, கிருஷ்ணனுக்கு தெரியாத ஒண்ணு சர்வஜன், சர்வஜன் சொல்றா போகாதடா கிருஷ்ணா, ரொம்ப அசிங்கமா பண்ணுவான், படாத பாடுபடுத்துவான், எனக்கு அவசியம் பண்ணாதான் பிளான் பண்ணியிருக்கான் போல இருக்கு, நீ போகாதே பகவான் சொல்றான். ரொம்ப சந்தோஷப்படுறேன், சக்காவுக்கு சொல்ற மாதிரி எல்லாம் சொன்னேன், இருந்தாலும் என் தர்மம் நான் போறேன். அது கூட கையை கூப்பிட்டு ஏதோ எனக்கு சொல்லியும் தப்பா நினைச்சுடாது, மனசு கலந்து அடிச்சுட்டு சொல்லிட்டோம்னு தோணுச்சு அவ்வளவுதான் வழிய, எனக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை. நான் கிருஷ்ணனுக்கு சொன்னேன் அந்த அகம்பாவும் இல்லை, கிருஷ்ணனுக்கே நான் சொன்னேன் அந்த ஒரு எண்ணம் கூட இல்லையா, பெரிய காரியம், ரொம்ப பெரிய காரியம். அகம்பாவமே இல்லாத ஒரு மனசு, அது காத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் பத்மநாப இடத்துல அப்பாருக்கு அகம்பாவம் வேண்டாம், நமக்காரம் வேண்டாம்னு கதறினவ மற்றெல்லாம் தானா வந்துடும். மற்ற இனம் காமங்கள் மாற்றேதோர் எம்பாவான் சார், அந்த அகம்பாவம். ஆனா அம்மா அடுத்த பிரீத்தியா இருக்கேன், நான் நிறைய தினம் சம்பாதிச்சிருக்கேன், நான் தனியா இருக்கேன், எவ்வளவோ சொல்றேன், எத்தனை விதமான அகம்பாவங்களும் நஷ்டப்பட்டு போகணும். அந்த அகம்பாவம் இல்லாததுனாலதான் வித்துரனை குருக்ஷேத்திர யுத்தம் நீ பண்ணித்தான் ஆகணும், யுத்தத்துல எங்களோட நின்றுத்தான் ஆகணும்னு பாண்டவர்களும் சொல்ல முடியல, பீஷ்மரும் சொல்ல முடியல, ஏன் கிருஷ்ணனே கூட நீ யுத்தம் பண்ணிடான்னு சொல்லல. அந்த அகம்பாவம் இல்லை, யாரும் அவரை தடுத்து நிறுத்த முடியல, அவர் பாட்டு வில்ல வச்சுட்டு போயிட்டே இருந்தா. அத்தனை விசேஷம், அத்தனை வசத்தி, அந்த புத்திர பக்தி, அதுவும் பகவான் உள்ள வந்து எனக்கு பசிக்கிறதுன்னு கை நீட்டான். அந்த துரியோதனன் சொல்லும்போது பசி இல்லைன்னுட்டான். கர்ணன் கேட்டான், பீஷ்ம பிதாமகர் துரோணாச்சாரியன் இத்தனை பேர் கேட்டா, பசியில்லை பசியில்லை பசியில்லைன்னு வந்துட்டு உத்திரநாத்துக்கு வந்து பசிக்கிறது ஏதானும் கூட கை நீட்டினான். நீட்ட கையா கொடுக்கட்டா நீட்டுவான், இந்த பசிக்கிறது ஏதானும் கூட எடுத்துவான், உரிமையோடு எடுத்துவான். அது நம்ம திருடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். எங்க நவனி எடுக்கிறேன்னு அதை கடத்துல திருடு திருடு பேச ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா நம்ம மனசுக்குள்ள கோபிகள் தனி கிருஷ்ணன் தனி அப்படின்னு அபிப்பிராயம். கோபிகள் வேற இல்ல, கிருஷ்ணன் வேற இல்லவே இல்ல, கிரிதாரி வேற, நீரா வேறையா, ஆண்டாள் வேற, தங்கம் வேறையா, சொல்ல முடியுமா? வார்த்தை வேற அர்த்தம் வேறன்னு சொல்ல முடியும்? பிரிக்க முடியாது. வார்த்தையும் அர்த்தம் ஒண்ணுதானே, வார்த்தை இல்லாம அர்த்தம் இல்ல, அர்த்தம் இல்லாத வார்த்தையும் இருக்கு, ரெண்டு இருந்தாலும் இருக்கு. அந்த மாதிரி பிரிக்கவே முடியாது. அந்த பகவான் பசிக்கிறதுன்னு கை நீட்டினா என்ன பண்றதுன்னு தெரியலையா, கையை ஊப்பிடுவா. மகாபாரதத்துல பிரபோ நீ வந்தவொடனே பரபரவன் இருக்கு, கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்றதுன்னு புரியல. அது பூஜை பண்ணணும்னு தோணல, ஆனா முடியல. இந்த பரபரப்பிற்கு பத்தியா இதையே பூஜையா பண்ற ஏற்றுக்கொண்டுட்டான். ஒரு அவசரத்துக்கு சொல்லுவோம் இல்லையா, இந்த அவசரமே எனக்கு பூஜை பண்ண முடியல. இந்த பரபரப்பு வந்துடுத்தோ, இந்த பரபரப்பே நீ பூஜையா ஏத்துக்கோன்னு சொல்ல பகவான் சரி ஏற்றுக்கிட்டான். பரபரப்பு கூட பூஜையா அர்ப்பிக்க அளவுக்கு அகம்பாவம் இல்லாத பரிசுத்த மனசு. அப்பதான் பகவான் பசிக்கிறதுன்னு கைவிட்டா உடனே விசாரணை சொன்னா பிரபு கூழ் தான் இருக்கு. அர்த்தனாபுரத்து மந்திரி ஆற்றுல கூழ் குடிக்கிறார். உடனே அன்பருமான் கூழ நல்லா இருக்குமே கூடு, உடனே தேடுறான் தம்ளர்தான் கடைசியில வெஜிடபிள்ல கொடுக்கலாமேன்னு. பகவான் சொன்னா கூழ எல்லாம் தம்ளர்லாம் சாப்பிடக்கூடாது, ரெண்டு கையா வீட்டுல விடு, எனக்கு எதை எப்படி சாப்பிடணும்னு இருக்கு. தேன்லாம் அப்படி உள்ள கையில போய் நட்டினா நக்கி சாப்பிடலாம் சுக்கம். நம்ம எல்லாத்தையும் மாதிரி மாதிரி சாப்பிடணும் இருக்கும். வீட்டுல எல்லாம் போர் கழிச்சு குத்தின்னு இருக்கா, எதை எப்படி சாப்பிடணும் நம்ம பிரிவாத மாதிரி சொல்லித்தரதுக்கு ஆளே கிடையாது. அதனால பிரபு சொல்லிட்டானா, கையை நீட்ட அப்படியே விடு, ஆனந்தம் அப்படி குடிக்கணும். என்ன தாகம் எடுக்கிற சமயத்துல நிஜமாவே அப்படியே அந்த கணத்துல இருந்து வாடிதலை நிறைச்சி யாராவது கொட்ட கூட அப்படியே ரெண்டு கையை தாங்கி குடிக்கிற சுகம் இருக்க, அது ஃப்ரிட்ஜ்ல இருந்து சில் தண்ணி எடுத்துக்கிட்டு சுகம் இருக்கு. அதுல தாகம் அடங்குற மாதிரி ஒரு சுகம் இருக்க, சத்தியமா இருக்குமே கிடையாது. ரெண்டு கையை நீட்டிட்டு அப்பாடம் நம்ம பாடு தினம் பாடி வரணும், பரம சுகம். வாழ்க்கையில சகவிதமான ஆனந்தங்களையும் சுழற்சி இருக்கும். அகம்பாவத்தினாலையும் நமக்காரத்தினாலையும் எதிர்பார்த்தினாலையும் கற்பனை கனவுனால் அந்த வித்ரன் இடத்துல அவர் சொல்ல, வித்ரன் பார்த்தா பிரபுவன் மண் கலையத்துல அப்படி கொடுறாராம் பகவான் ஆனந்தமா. ஆஹ் நன்னா இருக்கே, ஆஹா ஆஹா ஆஹா, இது சாப்பிட சாப்பிட அங்கங்க உழுகிறது வேறு. அது இன்னும் அழகு நாக்க வேற ஒரு சோழ சொல்றான், நாக்கை கொண்டு வந்து வெளியில கொண்டு வந்து சோழ அபாடா. ஏதோ சின்ன குழந்தையாவது இதெல்லாம் பண்ணா பரவாயில்ல, கல்யாணமாயி குழந்தைத்து அந்த குழந்தைக்கு குழந்தைத்து தாய் தாத்தாவாயாச்சு. அப்ப கூட இவனுடைய எவ்வனமோ இந்த குறும்போ குறையறன்னா நவையப்பனம் தானே இந்த பெயருக்கு. வித்ரன் பார்த்து ஆனந்தம் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், என்ன சுகமா சாப்பிடுறான். ரொம்ப நாளா பிரபு ஒவ்வொன்னாலும் மானசீகமா கொடுப்பா, இன்னைக்கு பிரத்யட்சமா கொடுத்துருக்கான். இப்படி சாப்பிடும்போது குடிக்கிற அவசரத்தை கையை கொஞ்சம் அகட்டிட்டான், இந்த ஓரத்தை ஒழுக ஆரம்பிச்சுட்டு. சோ இந்த கூழ் வீணா போகப்படாத உன்னை ரெண்டு கையை எடுத்துட்டான். எல்லா இடங்களிலும் பகவானுக்கு நான்கு திருக்கைகள் கிடைக்காது, ஆனா கிடைக்கவே கிடைக்காது. ஏதோ ரெண்டு மூணு இடத்துல ருக்மிணியோட பிரணய கழகத்துல நாலு கைகள் காமிச்சான். அப்ப கூட சங்கு சக்கரம்லாம் வச்சுக்கிறது இல்லை. நாலு திருக்கைகள்ல ஒரு கையால ருக்மிணியை எடுத்து அணைச்சி அவ கண்ணத்தை தொடச்சி இன்னொரு தலையெல்லாம் அழகா கோதி விட்டு சமாதானப்படுத்தான். அந்த மாதிரி வித்ரன் கூழ் கொடுக்க அந்த கையில இந்த ரெண்டு கையிலேன்னு வழியில கூழை பிடிக்கிறதா, இன்னும் ரெண்டு திருக்கைகளை எடுத்துட்டு அதுல பிடிச்சிட்டு இந்த கையிலையும் அந்த கையில மாத்தி மாத்தி பிடிச்சிருக்கான். வித்ர பக்தி, நம்ம கொடுக்கற பிரசாதம் வீணாயிடப்படாத அவனே கதவணும். அப்படி கொடுக்கற பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகதம் அஸ்னாமி பிரயதாத்மனை. நன்னா துடிச்சுட்டு ஆனந்தமா ராத்திரி அவாத்த தங்கினான். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பெரியவா சொல்லும் பொழுது வித்ரன் கொடுத்த ஆகாரம் மடி தடவாத சோறுன்னு. அந்த உபாத்தியாயர்கள் வாத்தியர்கள்லாம் இருக்காள், அவெல்லாம் ஆத்துக்கு வருவா புரோகிதம் எல்லாம் பண்ணிட்டு. உடனே ஆத்து மாமியில அவங்க உட்காருங்க, உங்க நல்லா ஆதாரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி ஜோரா தலைவாழையிலாம் போட்டு நல்லா பரிமாறிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அவளை சாப்பிட வச்சு விட்டு அப்படி மடியை தடவி தடவி பார்க்கலாம். ஆனா அவள் மடியில தான் பணத்தை முடிவா, நல்லா கவனிச்சு பார்க்கலாம். எத்தனைதான் அட்வான்ஸ் வந்தாலும் எவ்வளவோ ஹைடெக்ல நம்ம போனாலும் வாத்தியார்களுக்கு எதிராக ரொம்ப சுகம்னா அந்த வேஷ்டியில அப்படி அடையாளம் அப்படி பணத்தை முடிஞ்சு வச்சுக்கிட்டு ரொம்ப சேஃபாது, மிஸ்டே ஆகாது. எங்கேயாவது பச சாடு வரைச்சிருவா, இந்த இடுப்புல முடிஞ்ச பைசால விடவே மாட்டா. அதனால மாமிவாரு அழகாக இடுப்ப தடவி பார்ப்பா. இப்ப சாப்பிட என்னமா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அப்படி போட்டு ஒரு சாப்பாடு போட்டு மடி வரைக்கும் பைசா எடுத்துருவாங்க. நம்ம கொடுக்கிற நிவேதனம் அப்படிதான் இருக்கான். பால் கொடுத்தாலும் சரி, பழத்தை கொடுத்தாலும் சரி, அர்ச்சனையே பண்ணாலும் சரி, எல்லாம் பண்ணி கொடுத்துருன்னு மடி தடவி மடி தடவி காரியத்தை சாதிச்சுன்னு நிவேதனம் பண்றோம். காரியத்தை சாதிச்சுன்னு பகவானுக்கு ஒரு புஷ்பம் போடுறோமா? ஆனா மித்ரன் ஒண்ணுமே கேட்க, கிருஷ்ணனுக்காக கொடுத்தா மடி தடவாத சோறுன்னு ஒண்ணுமே இல்ல. கிருஷ்ணனுக்கு இருந்தா நீ சாப்பிடுற அப்பா கூழ் நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, இன்னும் கொஞ்சம் வேணுமானு கொடுத்தாரா? இந்த கூழுக்கு மோட்சம் தெரியா, தர்ம அர்த்த கர்மம் தெரியா? ஒண்ணுமே கேட்கல இவனுக்கே, ஒண்ணு கூட கேட்டா கொடுக்கலாமே. நான் செஞ்சோட்டு கடந்துதான் சத்தியமா இவன் சொல்லணும். ஆனா ஒண்ணுமே சொல்லணும், என்ன பண்றதுன்னு தெரியலையா? அழகா அப்படியே மித்ரன் இவனை பார்த்துட்டு இருக்க, இவன் மித்ரனையே பார்த்துட்டு இருக்கான். வேற என்ன வேணும்? மடி தடவாத ஒரு சோறு. பகவான் சிலிர்த்து போனான், தளச்சு போனான். அவ்வளவு பண்ணதுக்கு இந்த மித்ரன் இவ்வளவு கொடுத்துருக்கானு என்ன பண்றது? என்னெல்லாம் கலம்பர சமயத்துல மித்ரனை ஸ்மரிச்சுண்டு கலந்து இவ்வளவு பக்தி பண்ணி வேற ஒண்ணும் பண்ணல மித்ரனுக்கு. குச்சேதனுக்காக அழகா தனத்தெல்லாம் கொடுத்தா, மாத்தி மாத்தி எதெல்லாம் கொடுத்தான், யார் யாருக்கும் என்னமோலாம் கொடுத்தான். இந்த மித்ரனுக்கு ஒன்னும் கொடுக்கல. எல்லாரும் எப்படி ஒரு கிருஷ்ண பக்தி பண்றாரு? சின்ன பெருசா லாபம் அடைஞ்சிட்டாருன்னா குருக்ஷேத்திர யுத்தம் அந்த கோரமான யுத்தத்துல நிக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு. மகாபாரி திருடனுக்கும் மோட்சம் கொடுக்கும்படியான ஒரு பாக்கியம் கடைச்சுடுத்து. எல்லாரும் எவனை ஸ்மரிக்கிறாரோ அவனே கலம்புற சமயத்துல இவனை ஸ்மரிச்சான போதுமே, வசுதேவர் தேவகியை ஸ்மரிக்கல. 11 வருஷம் நந்த பாபா யசோதா மாதா குழம்பின் அவாளையும் விட்டான். ராதே ராதே கூட ஒரு வார்த்தை சொல்லல. ஏ ருக்மிணி, ஏ பிரத்யும்னா, ஏ அனிருத்தா, அதுவும் இல்லை. பலராமன்னா எப்பயோ மறந்துடாச்சு. வசுதேவர் தேவி சுத்தமா சிந்தனையே இல்லை, அக்ரூர சிந்தனையும் இல்லை, சத்யபாமா சிந்தனை மறந்தும் வராது. எத்தனவே 16108 பத்திரிகள் வரல, கோபிகள் வரல, ராஜிகாரணி ஞாபகத்துக்கு வரல, ஒரு அர்ச்சுனர் சக்க அவன் ஞாபகத்துக்கு வரல, குந்தி சுத்தி மறந்து போச்சு, பீஷ்ம சுத்தி மறந்து போச்சு, ஒரு மித்ரனை மட்டும் மறக்கவே முடியும். ஒரு மித்ரனை மட்டும் எம்பெருமான் மறக்கலைன்னா இந்த அகம்பாவமே இல்லாம இருந்ததுனால தானே. எல்லாருக்கும் ஓரத்தீங்க ஒரு அகம்பாவை கீட்டி பார்த்தனால தக்கடங்க ஓடி போய் ஏமாத்திட்டான். எல்லாரும் ஒரு ஏமாத்தின் கோபிகள்ல இருந்து வசுதேவர் தேவகில இருந்து நந்தகோபர் யசோத வரைக்கும் ஒரு காலகட்டத்தை தக்க டக்குன்னு அழகா கிளப்பிட்டு ஓடிடும். சம்பந்தம் இல்லை. ஆனா மித்ரனோட சம்பந்தத்தை இவன் கிளம்புற சமயத்துல கூட முறிச்சுக்க முடியலன்னா என்ன பக்தி? நம்ம கிளம்புற சமயத்துல பத்மநாபன் ஸ்மரிக்கணும். அப்பா எத்தனை நாள் என் கோவிலுக்கு வந்திருக்கான் அந்த குழந்தை, அவ்வாறா நிம்மதியா போகட்டும்னு இந்த சரீரத்தை பற்றி இந்த ஜீவன் கலம்பொழுது பத்மநாபன் ஸ்மரிச்சு விட்டானா அது போதும். அவனை ஸ்மரிக்க வைக்கணும், அப்படி ஒரு ஸ்மரணை நமக்கு இருக்கணும். அதுக்கு அகம்பாவம் அழிஞ்சு போகிறான். அந்த மாதிரி மித்ரன் அகம்பாவத்தை விட்டா நான் என்னத்தை விட்டேன்? அகமுழித்து விட்டேனோ மித்ரனை போல, ஒன்னும் விடல. இப்ப கூட அகம்பாவம் இருக்கு. நீங்க சொன்ன சரி போகலன்னு சொல்ல தோணு, நின்று பேசிட்டு இருக்கேன். இது ஒரு அகம்பாவம் தானே? வைத்தமாரி பெருமாளோட போரி அடி போனது அப்படின்னு நீங்க சொல்ல இல்ல இல்ல, நான் போவேன்னு பேசிட்டு இருக்கேனே. இந்த மாதிரி ஒரு அகம்பாவம் இல்லாத பக்தி நான் பண்ணி தொலைச்சேன்னா எனக்கு இந்த திருக்கோவில் இருக்கிறதுக்கு ஒரு அருகதை இருக்கு. அகம்பாவத்தை தொலைய மாட்டேங்கிறது. அதனாலதான் இங்க ஒரு பிரயோஜனம் இல்லை. என் சரீரம் எனக்கு முக்கியம், நான் சுகமா வாழணும்னு இந்த சரீரத்துக்காக வைத்தமாரி பெருமாளையே நஷ்டப்படுத்திக்கிறேன்னா நான் அகம்பாவி தானே? வைத்தமாரி பெருமாளை விடுறேன் அப்படின்னு நான் அகம்பாவி இருக்கிறனால தானே? அகமழித்து விட்டேனோ மித்ரனை போல. மித்ரனைக்கு ரொம்ப விசேஷம். மகாபாரதத்தை பார்த்தோம்னா மித்ரனைக்கு அவ்வளவு விசேஷமா இருக்கு. ஆச்சரியமா பேசுறாரு விருதாசன், அவ்வளவு அழகா விஷயத்த சொல்றாரு. அப்ப கூட வேதாந்த தத்துவங்களா கேட்கும்போது சொல்றது எனக்கு அடிக்கிறது கிடையாதுன்னு சொல்லி ரிஷிகள் வந்து சொல்றார். தான் சொல்ல மாட்டேன்னு சொல்றார். என்ன தெரியும் இருந்தால் அதை பேசக்கூடிய அருகதை எனக்கு இல்லை, ஏன்னா நான் தாசி புத்திரன்னு சொல்றார். யமதர்மராஜாவுடைய ஸ்வரூபம் அத்தனை சிரேஷ்டம். குந்தி கூட அவ்வளவு அழகா இருந்தாள் மித்ரனோடன்னா மித்ர பக்தி ஜெயிச்சதே. ஏதான ஒரு இடத்துல மத்த எல்லார பத்தியும் மகாபாரத எல்லாம் பேசினோம்னா சில பேர் கர்ணனை உபத்தியா சொல்லுவா, சில பேர் கர்ணனை கேவலமா பேசுவா, கிருஷ்ணனை கூட பலாதபாடு படுத்துவா, கிருஷ்ணன் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லுவா. மித்ரனை பத்தி யாரும் தப்பாவே பேச மாட்டா, நன்னா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த கிருஷ்ணன் ஏராபுரம் பண்ண அதனாலதான் சந்தேகம் எல்லாம் கூட சொல்லுவா. ஒரு ரிஷியை கூட சொல்ற சாபம் கொடுக்காரு, நீ பண்ண அட்ட காரணம் இத்தனை காரணம்ன்ற. இனி வரைக்கும் நாஸ்திகர் கூட இஷ்டத்துக்கெல்லாம் பேசுவோம் மகாபாரதத்தை. ஆனா மித்ரனை பத்தி யாரும் இனி வரைக்கும் தப்பா பேசுறதே கிடையாது, ஒரு நாஸ்திகன் கூட பேசுறது கிடையாது. எத்தனையோ பேர் மகாபாரதம் அத்தனை பேரையும் போட்டு வாங்குவா. திரௌபதி எல்லாம் உண்டுதான் பண்ணிடுவா. சிவனை பெரிய உத்தமையெல்லாம் கேட்பா, கர்ணன் எல்லாம் ரொம்ப பாவமா சொல்ல குந்தி அந்த திட்டு திட்டுவா கர்ணனை விட்டதுக்காகவே. ஆனா புத்திரனை திட்டுறது ஒரு ஆள் கிடையாது. என்ன விசுர பக்தி அகமொழித்து விட்டேனோ விசுரரை போலே உழைச்சி போட்டுடுவோம். அகம்பாவம் தானே படிச்சு துளையறது. நான் பெரியவன், நான் பெரியவன், துரியோனுடைய அகம்பாவம் தான் அந்த பாடு படிச்சு தொலைச்சுது. சாதாரணமா நம்ம கூட இருக்க மனுஷால பாது 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 நமக்கு அந்த பாவம் வந்துடும். அதுவும் மித்ரன் கூட இருந்தோம் எல்லாம் திருதராஷ்டிரன், துரியோதனன், கர்ணன், சகுனி இத்தனை பேர் இடத்துல இருந்தும் கூட துளி கூட அகம்பாவமே வரலையா இந்த மித்ரனுக்கு. உத்தவனோட பேசுறார், மைத்ரே இடத்துல அவ்வளவு அழகா விசேஷமா கேட்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்துல பார்த்தா பாதி விஷயங்கள் மித்ரன் அவ்வளவு அழகா பேசுறாரு. மைத்ரன் உட்காந்து சொல்லிட்டு இருக்க ஆனந்தமா மைத்ரன் சொல்லிட்டு இருக்காரு மித்ரனுக்கு. சகலவிதமான ரகசியத்தையும் சொல்றாரு. எத்தனை விசேஷம், எத்தனை சிரேஷ்டம் அந்த மித்ர பக்தி பண்ணணும். சும்மா ஏதோ மகாபாரதம் கேட்டேன், ஏதோ பாகவதம் கேட்டேன், ஏதோ ராமாயணம் கேட்டேன், இது பெரிய விஷயமா? அப்படி கேட்க மாட்டாமா? அந்த மித்ர பக்தி வரணும். கதறங்கோ பதினாம் இடத்த பிரபு, நான் தாசன்டா தாசானு தாசன்டான்னு கதறங்கோ, கிருபா பண்ணடான்னு புலம்புங்கோ. எத்தனை சிரேஷ்டம், எத்தனை விசேஷம், எவ்வளவு வசதி அனுபவிக்கிறார் மித்ரன். கிருஷ்ணனை தன் கிரகத்துல குடிசையில வச்சுண்டு அகிலாண்ட கோடி பிரம்மாண்டான காலெல்லாம் பிடிச்சு விடுறார் அப்படின்னா இந்த பாக்கியம் அகம்பாரத்தை விட்டதுனாலதானே. விடுங்கோ, விடுறது கஷ்டம்தான். விட்டுட்டோம்னா மனசுலேசா அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலேன்னு அந்த பெண்பிள்ளை சொன்னார். எத்திராத கையை கூப்பிட்டுட்டார். வாஸ்தவம் தான்மா, விட்டுன மாதிரி அகம்பாவத்தை விட்டுட்டா தேவலையே, அதுதானே விட முடியல. இவ்வளவு ஆச்சரியமா மகாபாரத விஷயத்த எவ்வளவு ஜோர தெரிஞ்சு வச்சிருக்கா. அப்படி இல்லாம அப்படி பேச முடியாதுன்னு இவர் நினைக்க ராமானுஜ சிஷ்யர்கள் எல்லாம் அசந்து போயிட்டா. ஆஹா, வாஸ்தவம் தான், நமக்குள்ள எவ்வளவு அகம்பாவம் இருக்கு, இத்தனை அகம்பாவத்தையும் விடணுமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலாம். தேவர்களும் ஆச்சரியமா அவள் அடுத்து என்ன சொல்ல போறான்னு காத்துட்டு இருந்தா. புத்திராஜனை அவள் பேசட்டும் அப்படின்னு நினைச்சுட்டா. குருவிடத்தை நம்ம பேசணும்னா அவளே சங்கல்பம் பண்ணாள் ஒழிய நம்ம இடத்த பேச முடியாது. நமக்கு அழகா பேசணும் வராது. அந்த மாதிரி எத்திராசர் காத்துன்னு இருக்கு. அவள் அடுத்த விஷயம் சொன்னா, அது கிருஷ்ண விஷயமா, ராம விஷயமா, மகாபாரதமா, பாகவதமா, ராமாயணமா, ஆழாழ தெய்வமா? நாளைக்கு ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா.